கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அருமை சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது பிதாவாகிய யெகோவா தேவனாலும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பையும் சமாதான வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்நாளிலே இந்த ஒரு பெரிதான ஒரு கிருபையை இந்த வெள்ளூர் மாநகரத்தில், சாரி ஈரோடு பட்டணத்தில் இப்படி நம்ம கூடி அனைவரும் தேவனுடைய சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் ஒரு கிருபையை தந்திருக்கிறார். இன்னைக்கு உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் என சொல்லக்கூடிய அநேகர் வந்து கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, தேவன் நமக்கு தனியாக ஒரு வாழ்ப்பை தேவன் தந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தை தேவன் நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார். யாரும் தூங்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரர் ஒரு 2 இயர்ஸ் பேக் மாதிரி பிரதர் ஒருத்தர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தாரு. நம்ம ஃபாரின்லேருந்து வந்த ஒரு சகோதரர் என் பக்கத்தில் உட்காந்துட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு சப்ஜெக்ட் தொடங்கும் போது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாருங்க. இன்ட்ரோடக்ஷன் வரை கரெக்டாக கேட்டே இருந்தார். அப்படியே ஒரு தூக்கம் போட்டாருங்க. அவர் தூங்கி முழிக்கிறாரு. இவர் கரெக்டாக சொல்றார் கன்க்ளூஷன் அப்படின்னாரு. அவர் மெதுவா என்கிட்ட கேட்டார், பிரதர் இப்பதான் வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்றாரு, அதுக்குள்ள கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு. 2 மணி நேரம் சப்ஜெக்ட் பேசியிருக்காரு. பிரதர் நீங்க தூக்கிட்டீங்க, இடையில நீங்க கவனிக்கல. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன், த கேட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய வழிகள் அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து நாம் நிறைய படங்களெல்லாம் வச்சிருக்கேன். இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவன் வந்து மனிதர்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை குறித்து காலையிலிருந்து இது வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டுமே உண்மையிலும் தேவன் இன்று நம்மளை மிக சிறப்பாக அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு லெசன் முடிச்சு செகண்ட் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் சப்ஜெக்ட் படிச்சுமே தேர்ட் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கு. இணைத்துக் கொண்டு வந்திருக்கார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு சப்ஜெக்டும் கரெக்டா அப்படியே கோரிவியா வந்துட்டு இருக்கும்பொழுது, ஜஸ்ட் இப்பதான் வந்து நம்ம சகோர் எடுக்கும்போது கூட, சகோர் அன்பல் எடுக்கும்போது பேசும்போது கூட பாத்தீங்கன்னா, அவருடைய தேவனுடைய ஆலயத்தை குறித்து பேசிட்டு வந்தார். சாலமோன் கட்டினதான ஆலயத்தை குறித்து பேசினாருங்க. பாருங்க, அதே அடுத்து கண்டினியூஷன் மாதிரி இருக்கு. அப்போ எதற்காக வந்து இந்த தேவாலயத்தை அவர் கட்டினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட, தேவன் மனிதர் மத்தியில் இருக்கிறார் அப்படின்றதுக்காகவே அது முன்னுதாரணமாக சொல்லியிருக்கிறார். அப்போ முதல்ல சாலமோன் கட்டினதான தேவாலயம் அது பிற்பாடு எடுக்கப்பட்டதுன்னு நமக்கு நல்லா தெரியும். திரும்பி அதை கட்டுவதற்காக இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் சிறைப்பட்டு மற்ற நாடுகளுக்கெல்லாம், உதாரணமாக பாபிலோன் இப்படி அநேக சிறைப்பட்டு போயிட்டாங்க. திரும்பி அவங்க அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து அந்த தேவாலயத்தை திரும்பி கட்டுறதுக்கு பட்ட பிரயாசங்கள், அவங்க சிறையிருப்பு போகும்போது எப்படி போனான்னு பார்த்தீங்கன்னா, 3 குரூப்பா போனாங்க. 3 குரூப்பா தேவன் வந்து அவங்க சிறையிருப்புக்காக விட்டுட்டார். அது ஏன் அவங்க சிறையிருப்புக்கு விடுறான்றது நமக்கு நிறைய தெரியும். தேவனுடைய வார்த்தையை கேளாமல் போறதுனால அவரு மற்ற நாடுகளுக்கு கீழாக அவங்களுடைய ஆளுகை கீழாக இவங்களை வந்து விட்டுறான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, இந்த சிறையிருப்பிலிருந்து பாபிலோன் நல்ல உயர்ந்த ஒரு ராஜ்யம் ஆளுகைக்கு பிற்பாடு நேபுகாத்நேச்சர் நல்ல பெரிய ஒரு அரசன், இவருடைய காலகட்டங்களுக்கு அப்புறமா அந்த சிறையிருப்பிலிருந்து அங்க விடுதலை வரும்பொழுது அந்த தேவாலயத்தை கட்ட அவங்க பிரயாசப்பட்டதை நம் எஸ்ராவின் புஸ்தகம், அடுத்து நெகேமியா, எஸ்தர், இப்படி பல்வேறு புஸ்தகங்களை நம்ம வந்து வாசித்திருக்கிறோம். நெகேமியா 1வது அதிகாரத்திலெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்தை எப்படி திரும்ப கட்டுறதுக்கு அவங்க ஒரு சில பிரயாசங்கள் எல்லாம் பட்டதை அந்த சாப்டர் முழுதும் நம்ம வாசித்துட்டே வரலாம். இப்ப நமக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு தேவாலயம் யாரதான் குறிக்குது அப்படின்ற விஷயத்தை நமக்கு நல்லா தெரியும். இன்று எது ஆலயம் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம்னா, நம்ம வாசிக்கிற 1 கொரிந்தியர்ல 3:16 வசனத்தில் கூட வந்து பார்க்கும்பொழுது அது எதை குறிக்குது?
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும்
பாத்தீங்களா, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். காலையில் இந்த வசனத்தை பிரதர் யூஸ் பண்ணிட்டார் ஆல்ரெடி, பாருங்க எல்லாம் ஒண்ணு கொண்டு அப்படி இணைந்திருக்கு. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று தேவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் அவரை கெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து காலையில பார்த்துட்டோம். அப்ப நீங்களே இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கார். அப்ப இந்த ஒரு ஆலயத்தை திரும்ப கட்டத்துக்காக முதல்ல வந்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு அதுக்கு அப்ரூவல் பண்ணாரு பாத்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்கதரிசன பிரகாரமாக யாரு முதல்ல அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாருன்னு சொல்ல முடியுங்களா? வெரி குட், கோரேஸ் இல்லீங்களா, கிங் ஆஃப் சைரஸ் பாக்குறோம். அப்ப கோரேஸ் ராஜாவுடைய அந்த நாட்கள் அவர் அப்ரூவல் பண்ணி அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக அப்ரூவல் பண்ணது மட்டும் இல்லாமல் அநேகரை அந்த பட்டணத்தை கட்டுறதுக்காக போய் நிறைய உதவிகள் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, முதல்ல இருந்த அந்த ஆலயத்தில் இருந்த நிறைய பனிமுட்டுகள் எல்லாம் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிட்டாருங்க, பாபிலோனுக்கு போகும்போது எல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். ஆனா இவர் அந்த நீங்க எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் அப்படியே எண்ணி எண்ணி அவங்க கையில் அப்படியே கொடுத்துட்டார், இதையும் எடுத்துட்டு நீங்க போயிடுங்க. சரி, ஆலயத்தெல்லாம் வந்து அவங்க போயிட்டு கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது தேவாலயத்தை கட்டி முடிச்சாங்கன்ற விஷயத்தை நெகேமியா வந்து கேள்விப்படுறார். அதை குறித்து இப்ப நெகேமன் புஸ்தகத்துக்கு அப்படி நம்ம எதுவும் வந்துடலாம். நெகேமியா 1வது அதிகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ 1வது மாதம் ஃபர்ஸ்ட் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். குறிக்கா
அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள்,
அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க சார்.
20வது வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது,
கிஸ்லேயின் மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த கிஸ்லேயில் மாதம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃபாலோ பண்ற கேலண்டர் கிடையாது, யூதருடைய கேலண்டர்னு பாக்குற என்ன மாசம் சொல்ல முடியுங்களா? அது கிஸ்லேயஸ் மாதம் சொல்றாங்க. நவம்பர் எஸ் அக்டோபர் டு நவம்பருங்களா சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு மாதத்துல கரெக்டா அப்படின்னு பண்ணி இந்த மெசேஜ் வந்து அவருக்கு வருது. என்னன்னா அதுக்கு அடுத்ததாக அவர் விசாரிக்கிறாரு. 2வது வசனத்துல அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. வாசிங்க சார்.
என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன்.
அப்ப இவர் வந்த உடனே கேட்கிறார், எப்படி தேவாலயம் எல்லாம் நல்லா கட்டிட்டாங்களா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு விசாரிச்ச உடனே சொல்லிட்டாங்க, ஆலயத்தெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்ததாக அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இன்னும் என்ன கட்ட வேண்டியது பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா, 3வது வசனம் வாசிங்க சார்.
அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அழகம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்கிறார்கள்.
அதனுடைய வாசலும் அதனுடைய மதில் பத்தி பேசிட்டு இருக்காரு. எருசலேமுக்கு எது கட்டணும் சொல்றாரு, இனி என்ன கட்ட வேண்டியது இருக்குதுங்க பெண்டிங், மதில் சோறு கட்டல, அதனுடைய வாசல்களை கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த செய்தி அவருக்கு சொன்ன உடனே ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாரா? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் தங்களுடைய சிறையிருப்பில் வந்து போக மற்ற நாடுகளுக்கு அவங்க போகும்போது ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தேவன் உயர்த்து வச்சிடறாரு. நேபுகாத்நேச்சர் இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், தானியல் பாபிலோன்ல வந்துட்டு ஒருத்தர் உயர்த்திட்டாருங்க டக்குன்னு. யாருங்க அவரு? தானியல். நிறைய பேர் போயிட்டு சொப்பனத்தை சொல்லவே முடியல, தான் கேட்கிறார், சொப்பனத்தையும் சொல்லணும் அது அர்த்தத்தையும் சொல்லணும். ரொம்ப கடினமான ஒரு ராஜாவா இருக்கார் அவர். சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பன அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டார். அப்ப அந்த நேரத்தில் போய் இவர் சொல்லும் போது என்ன பண்ணிட்டேன், உடனே வந்து தானியலுக்கு வந்துட்டு நல்லா உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்படுற நேரத்தில் அவங்க சும்மா இருக்கிறதே இல்லை, மற்றவங்களை பத்தி கவலைப்படுறாங்க. யாரை குறித்தீங்க? அவங்களுடைய ஜனங்களை பத்தி ஒரு கவலைப்படுறாங்க, சிறையிறப்பில் இருக்கிற ஜனங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதே போல நீங்க மற்ற வாசித்து வந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடம் கூட வந்துட்டு எஸ்தர் ராஜாத்தி பத்தி நம்ம நல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் நிறைய வந்துட்டு. அந்த மாதிரி கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, சமயம் வர வரைக்கும் ரொம்ப மணி இருந்தாங்க, சமயம் வர வரைக்கும் அமைதியா இருந்துட்டு சமயம் வரும்போ டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சாங்க பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க, ஆனா ஏற்ற சமயத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க என்ன பண்ணோம், உதவி செய்யறதுக்கு உடனே அவங்க எந்த பாக்குறோம். நாம கூட என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மற்ற ஒரு அடிமையான ஒரு கண்ட்ரோலுக்குள்ளதா இருக்கிறோம். இப்ப இந்த இரண்டாம் உலகம் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? இப்போ சாத்தானுடைய கண்ட்ரோல், ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்முடைய வாஞ்சியம் வைராக்கியம் எதல் மாதிரி தான் இருக்கணுங்க. பாருங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நெகேமியாவை போல ஏந்த இங்க வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இல்லீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா எங்க இருந்திருப்போம் இன்னைக்கு? நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருந்திருப்போம் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீங்களா? ஒவ்வொரு வாட்டிக்கு என்ன பண்றாங்க, டிசம்பருக்கு பிறந்தார், மார்ச்சுக்கு போயிட்டார் அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்மையாவுகளை போல இன்னைக்கு நாம் எழும் வந்திருக்கிறோம். இப்ப இதை பத்தி தான் பேசினா, ஆவிக்குரியான தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை குறித்தும் அதனுடைய மதில்கள் குறித்தும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த மதில் இல்லைன்னா அது என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, மதில் வந்து கட்டப்படாமல் இருந்தால் ஒரு வசனம் இருக்கு ரொம்ப அருமையா, நீதிமொழிகள் வந்து வாசிக்கும் பொழுது 25:28 வாசிக்கலாம்.
தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிணைந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான்.
அப்ப மதில் என்ன இப்ப இருக்கு, இடிந்து விழுந்த பட்டணம் போல அவங்க கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன இருக்கணும் வந்துட்டு இந்த மதில் சுவரெல்லாம் பத்தி பேசும்போது ஒரு வாட்டி அப்படியே பாபிலோன் நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்காங்க. பாபிலோனுக்கு கட்டினது போல அந்த மதில் சுவரல் போல வேற யாருமே கட்டலைங்க. இது வந்துட்டு பழைய இருந்தக்கூடிய 7-5 அதிசயங்கள் கூட ஒரு ஒன்றாக இருந்ததுன்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். டிஃபரெண்டா கட்டிருக்கிறார், இது நீங்க நிறைய வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மதில் சுவரை வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதே போல இப்ப நம்ம ஆவிக்குரியான இந்த ஆலயத்துக்கு ஒரு மதில் சுவர் வேணும். அதற்கு இருக்கக்கூடிய அந்த வாசல்களை குறித்து இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நீங்க வந்து அந்த வாசல்களை வந்து பார்க்க போறீங்க. 1 by 1 அந்த வாசல்கள் வந்து நம்ம ஆவிக்குரியான ஆலயத்தில் வந்திருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் எவ்விதமாக ஒவ்வொரு வாசலும் நமக்கு பிரயோஜனமா இருக்கின்ற விஷயத்தை குறித்து நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்ண போறோம். ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு வாசலை குறித்தும் நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். இதை குறித்து அவர் நெகேமியா சொல்லிட்டு வரும்பொழுது இவர் நெகேமியா என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க, பான பாத்திரக்காரன் இல்லீங்களா? அப்ப ராஜாவுக்கு ஏதாச்சும் சாப்பிடறது கொடுப்பாங்கன்னு சொன்னா முதல்ல வந்துட்டு இவரை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு போகும். விஷங்கலந்து இவர் கொடுத்தா இவர் சாப்பிட்ட பிறகு அப்புறம் அவருக்கு போகும். இவர் செத்து போறாரா இல்லைன்னு முதல்ல பார்த்த பிறகு அவருக்கு போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் முதல்ல எப்படி இருக்காருங்க, நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்காரு, இருந்தாலும் கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. ஆனா நல்ல ராஜா கிட்ட நல்ல ஒரு நேம் எல்லாம் வச்சிருக்கிறார், நல்ல தொடர்பு எல்லாம் வச்சிருக்கிறார் ராஜாக்கு வந்துட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஏ கிட்டதான் எல்லாம் மேட்டரா இருக்கும், பிஏ பிடிச்சா மேட்டர்லாம் முடிஞ்சிடும். அப்ப இவர் நல்ல ஒரு நேம் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தார். யாருங்க ராஜா தெரியுங்களா, அர்த்தசாஸ்திரா ராஜா கிட்ட இவர் வந்து இருந்தார், பானை பாத்திருக்காருனா இவர் இருக்கிறார். இந்த ஒரு நேரத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்றார். இங்க இவர் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப இவர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, நெகேமியா 1:4 உடனே போட்டாருங்க, என்ன தெரியுங்களா, உபவாசம். உபவாசம் போட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சார், ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். எவ்வளவு நாள் பண்ணிருப்பாங்க நம்ம ஆளுங்களாம் பாத்தீங்கன்னா, 40 உபவாசம் பண்ற அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க வெளியில பாபிலோன்ல இருக்கும் போது மட்டும் நாம பண்ணிருப்போம் தெரியுங்களா, எல்லா ஜூஸ் மட்டும் ஃபுல் டைம் குடிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா ஃபுல் வந்து உபவாசம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் இவர் என்ன பண்ணிக்கிறார், நெகேமியா உள்ள வைராக்கியத்தோடு அதை வந்து கட்டி எழுப்பணும் கூடிய எவ்வளவு மாசங்கள் வந்து ஜபம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா 4 இவர் உபவாசம் பண்ணி ஜபித்திருக்கிறார். அடுத்து 2 வந்துடலாம், அப்படியே வந்துட்டு நெகேமியா 2 வந்துட்டு அப்படின்னா, இப்ப ராஜா ஒரு நாள் தற்செயல அப்படி வந்துட்டே இருக்கிறார். வந்துட்டே இருக்கிற ஒரு நேரத்தில் இவர் உக்காண்டிருக்காருங்க, யாருங்க நெகேமியா. ராஜா வந்து பார்த்த உடனே இவருடைய முகத்தில் ஒரு சோர்வு, பயங்கரமான ஒரு சோர்வு. அப்ப இவர் பார்த்துட்டு சொல்றார், ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அருமையான பதில், எங்களுடைய தேசத்துல எங்க ஜனங்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்பட்டு வேதனையிலையும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்ல எங்களுடைய பட்டணம் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, மதில் சுவர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நான் எப்படி ரொம்ப சந்தோஷமா இங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உடனே சொன்ன உடனே ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ரொம்ப காத்திருந்த பிறகு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். நாம கூட நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தேவன் வந்து நம்ம காத்திருக்க டைம் கொடுக்கறதில்ல, தேவனுக்கு எப்போ நாம் டைம் கொடுக்கறதே கிடையாது. ஜபம் பண்ண உடனே உடனே கிடைச்சிடணும், உடனே இன்னைக்கு நம்ம கிடைச்சனு எதிர்பார்ப்போம். அநேக விஷயங்கள் என்ன பண்ணது, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுக்கு வந்து டைம் கொடுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவனுக்கு இது சித்தமானால் நீங்க செய்யுங்க, சித்தமானால் இது செய்யுங்க, அப்படிதான் செய்யணும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் நல்லா இருந்துருவோம், ஆனா பிரச்சனைன்னு வரும்பொழுது, பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரை எப்படியாச்சு கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அட்லீஸ்ட் இரக்கம் காட்டுங்க ஆண்டவரை, கொஞ்சமாவது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்போம். கஷ்டம் வரும்போது நான் சாதாரண இருக்கும் மாதத்துல வந்து பிரச்சனை கிடையாது, நல்லா அதை சொல்றாரு இல்ல, நிறைய விஷயம் எல்லாம் கேட்டிருப்போம், நீங்க வந்துட்டு துன்பப்படணும், அதாவது இயேசு கிறிஸ்து வந்து பாடுகளை அனுபவிக்கணும், இப்படி நிறைய வந்து விஷயத்தெல்லாம் கேட்டிருப்போம். இதெல்லாம் மனசுலதான் இருக்கும், வந்து பாடுகளை சகித்துவோம், ஆனால் அவரு கூட ஆளுகை செய்வோம் அப்படின்னு எல்லாம் பின்னால சொல்லியிருப்போம். ஆனால பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ண பாத்தீங்கன்னா, தேவன்கிட்ட போய் ஒரு நிமிஷம் அட்லீஸ்ட் ஆண்டவரை கொஞ்சம் லைட்டா பாருங்க போதும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், விஷயத்த உடனே அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவோம். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்திருக்கிறத பாத்தீங்கன்னா என்னன்னு வந்திருக்கிறோம்னா, நாங்கள் மறிப்பதற்காக வந்திருக்கிறோம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நாங்க சாகரம் வந்திருக்கிறோம். ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் வந்து வாசிக்கிறீங்களா, ரோமர் 6:3 எல்லாம் வாசிக்கணும்னா சொல்றோம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக செத்து போயிட்டோம் அப்படின்னு வந்திருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜுரம் வரும்போது இப்ப மட்டும் கொஞ்சம் பாருங்க ஆண்டவர, எப்படியாச்சும் கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு இப்ப மட்டும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அப்ப ஒப்பு கொடுக்கறது என்னன்னு வந்திருக்கிறோம், மறிக்கிறேன்னு தான். அப்ப அவருக்கு வர தெரியாதுங்களா, அவருடைய அங்கத்தில் இருக்கிறார் அவருக்கு தெரியாதுங்களா, ஏன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சரீர அங்கத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு தெரியும். அப்ப உண்மையில என்ன பண்ணிடுவோம், அட்லீஸ்ட் அவர் கேட்கிறாரோ இல்லையோ, அவர் பாக்குறாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டு வச்சிருவோம் அப்படின்னு. அப்ப நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது உடனே இவரு அவர் அப்ரூவல் கொடுத்தார். இந்த அப்ரூவல் கொடுக்கும் பொழுது சரியாக என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தனா, BC 454, 454 வருஷம். இது வந்து தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9 நம்ம வந்து 24 வசனத்துல இருந்து வாசிக்கிறோம் இல்லைங்களா. இது வந்து நீங்க அந்த ஃபாலோ அப் கிளாஸ்ல வந்து நம்ம 53 லெசன்ஸ் படிக்கும்போது பாத்துருக்கிறோம் இல்லைங்களா, தீர்க்க தரிசனத்தை காலம் நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லி 70 அந்த தீர்க்க தரிசனம் பாக்குறோம், 70 வருத்த பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்ப இந்த வருஷம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறது குறித்து நம்ம பார்த்துட்டு வரலாம். இப்ப அந்த ஆலயத்தை வந்து அவர் கட்டிட்டே வரும்போது, திரும்பி அந்த ஆலயத்தை அவர் கட்டும் போது ஒவ்வொன்றாக அவர் போய் கட்டும் போது ஒவ்வொரு நிறைய உதவியெல்லாம் செய்யறாரு அவர். அவருக்கு போயிட்டு என்னென்ன தேவையோ மரங்களும் ஆளுகளும். இவருக்கு மாதிரி நம்ம லீவு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் யோசனை பண்ணேன். பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் மீட்டிங் போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்புறாங்க. பாருங்க இவருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அப்ரூவல் பண்ணி நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த மாதிரி வரும்பொழுது இப்ப அவர் கட்டினதான அந்த வாசல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வாசல்ல தேவருடைய செய்தி என்னன்ற விஷயத்தை இப்ப நம்ம பார்க்க போகிறோம், ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க. இதான் வந்துட்டு அந்த தேவருடைய அவர் கட்டினதான அந்த மதில் சுவர். அந்த மதில் சுவர்ல ஒவ்வொன்றாக இப்ப நம்ம ஒவ்வொரு வாசலை குறித்தும் டீட்டெயில் ஸ்டடி பண்ண போறோம். இந்த ஒவ்வொரு வாசலுக்கும் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துக்கும் அந்த ஓட்டத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒவ்வொரு வாசலுக்கும் நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம வளர வேண்டிய வளர்ச்சிக்கும் இது ஒரு பிரயோஜனமா இருக்கிறத நம்ம பார்க்கறோம். வந்துட்டு முதலாவது வாசல் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல, நான் வேணா அவங்க போயிட்டு காமிச்சு இங்க வந்துடுறேங்க. முதலாவது வாசல் ஆட்டு வாசல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆட்டு வாசல் குறித்து வந்து படிக்கும்போது முதல்ல அந்த ஆட்டு வாசல் பார்க்கிறோம். அது அப்படியே நார்த் வடக்கே வந்து நோக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டு அதன் வழியாகத்தான் வந்து தங்களுடைய பலிகளை வருஷா வருஷம் பாவ நிவாரண பலிகளுக்காக அங்க பலி கொடுக்க கொண்டு வருவாங்க. காலை மட்டும் வெள்ளாட்டு கணக்குல எல்லாம் வந்து கொண்டு வரதை நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அன்று அவங்க செலுத்தின பலிகள் அந்த வாசல் வழியா தான் கொண்டு வரதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப அந்த வாசல் வழியா கொண்டு வந்து அவங்களெல்லாம் பலி செலுத்த சொல்லியிருக்கிறார், பலிகளை கொடுக்க சொல்லியிருக்கார். பாருங்க தேவன் வந்து சில விஷயங்கள் எப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா, காலிலேருந்து அதான் படிச்சுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு சகோதரனும் படிக்கும் போது ஆச்சரியமே இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைகளும் முன்னாடியே வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் முடிஞ்ச மாதிரி ஏன் வந்து நியாயப்பிரமாணத்தில் அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்க்கும்போது முதலாவது ஒரு பாரத்தை கொடுத்தார், ரெண்டாவது ஒரு பாரத்தை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம வேளாங்கண்ணி அவர்கள் வந்து பேசினாங்க இல்லைங்களா, ரெண்டு இதையும் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஏன் வந்து பலிகளை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். பலிகளை செலுத்திருந்தால் இதே விஷயத்த ஹெப்ரேயருக்கு எழுதிட்டாரு. அப்போ பவுல் வந்து எழுதும் போது என்ன சொல்லிட்டாருங்க சொல்லுங்களேன். பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா. அவர் சொல்றாரு அவங்க வந்து வருஷ வருஷம் செலுத்துற பலியில ஒண்ணுமே இல்லை. எப்படி சொல்லிட்டாரு, இன்னைக்கு எல்லாம் அவங்க கேட்டா எவ்வளவு கஷ்டப்பட நினைச்சு பாருங்க. அவங்க பலி செலுத்தினாலாம் வந்துட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்காங்க எப்படி இருக்குங்க. அப்ப உண்மையான ஒரு பலி வர்றதுக்கு என்ன பண்ணாருங்க, ஒரு நிழலான ஒரு பலிய அவர் வந்து கொடுத்துருக்காரு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. பத்து ஒன்னு மட்டும் வாசிங்க சார், எப்படி பத்து ஒன்னு.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல்,
வரப்போகிற நன்மைகள் பொருளாய் இராமல்
அவைகளின் நிழலாய் மாத்திரம்
இருக்கிறபடியா, வெறும் நிழலா மட்டும்தான் இருந்துச்சு, நிழலா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவங்களாட்டு டிசிப்ளின் பலி செலுத்துறதுல யாரு முடியாதுங்க. கரெக்டா தேவன் சொன்ன வேலைய எதை செய்வாங்களோ இல்லையோ, ஆனா தேவன் சொன்ன வேலையை மட்டும் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி ரோமர் 12:1 ஒன்னாம் வசனத்தை திரும்பி திரும்பி வாசித்துட்டே இருப்போம். ஆனா அவங்கள போல டிசிப்ளின் கரெக்டா பாருங்க. பஸ்கா கொண்டாண அன்னைக்கு அடுத்து அதுக்கு அடுத்து பஸ்காக்கு இங்க ரெடி பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஆட்டை பிடிச்சி அன்னைக்கு போடுற குட்டியெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, சீல் பண்றோம். ஏன்னா ஒரு வயசு இருக்கணுமே அதுக்கு. அதனால பஸ்கா அன்னைக்கு வந்து எது போடுதோ அதெல்லாம் கரெக்டா, இதுல எல்லாம் மட்டும் ரொம்ப கரெக்டா மேனேஜ்மெண்ட் வந்தாங்க. ஆனா பலியா கொடுக்க சொன்னாருன்னு மட்டும் ஒருத்தரும் திரும்பி ஒரு வார்த்தை கூட கேட்கல. பலியை மட்டும் கரெக்டா ப்ரிப்பேர் பண்றதுல அவங்க டைம் செய்ய போயிட்டே இருந்துச்சு. ஆனா இன்று நமக்கு உண்மையான பலி மார்க் 10:45 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. மீட்கும் பொருள் சப்ஜெக்ட் நிறைய வந்துட்டு நம்ம பார்த்திருக்கிறோம். வாசித்துலாம் வசனம் 10:45 1 Timothy 2:3-4 வசனங்கள் வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா. மீட்கும் பொருளாக வந்திருக்கிறேன், வாசிங்க சார். மார்க் 10:45
உன் கால் உனக்கு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல்,
ஊழியம் கொள்ளும்படி வராமல்
ஊழியம் செய்யவும்
ஊழியம் செய்யவும்
அநேகரை மீட்கும் பொருளாக,
அநேகரை மீட்கும் பொருளாக
தம்முடைய ஜீவனை கொடுக்கவும்
வந்திருக்கிறார். இப்ப முதல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாசல், ஆட்டு வாசல் சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்துடைய அந்த பலியை வந்து குறிக்கிறதாக பார்த்துட்டு இருக்கிறோம். இன்று நாம வந்திருக்கிற நாம அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு உண்மையாக அந்த பலிக்குள்ளாக வந்திருக்கிற நாம அனைவருமே கூட இன்னைக்கு நாம எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் நம்மை நாம என்ன பண்றோம், வந்துட்டு பலி செலுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு ரோமர் 12:1 நாங்கள் தாங்கள் தாங்கள் என்ன பண்றோம், பலியாக இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம் வந்து பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலி செலுத்திட்டு என்பதை மறந்துடவே கூடாதுங்க. எந்த ஒரு நேரத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலி செலுத்துறோம் யாருக்காகனு சொல்லி பார்க்கும்போது, நம்ம அந்த உடன்படிக்கை செய்யும் போதே வர்றோம் தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும். நாங்க உண்மை உத்தமமாக ஒரு 2-3 இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றோம். எது வரைக்கும் உண்மையா இருக்கிறோம் சொல்றோம், மரண பரியந்தம் மரண பண்டையந்தமும் உண்மை உத்தியமாக நாங்க அந்த ஓட்டத்துல ஓடுறோம் சொல்லிட்டு அது உண்மையாக வந்துட்டு இது தேவனுக்கு முன்னாடி அது நம்ம கான்சக்ரேஷன்ல கூட வந்துட்டு நம்ம காண்பிச்சிருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இதான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆட்டு வாசல் அப்படின்னு பாக்கிறோம். இரண்டாவது வாசல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பக்கத்திலேயே ரைட் சைட்ல அப்படியே திரும்பி வரும்பொழுது ரைட் சைட்ல பார்க்கலாம். அப்படியே வந்துட்டு இரண்டாவதாக பார்க்கும்பொழுது மீன் வாசல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே அப்படி வரும்பொழுது டவுன் சைட்ல மீன் வாசல், ரொம்ப பக்கமாவே இருக்கிற ஒரு வாசல் வந்து மீன் வாசல். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அவர் அநேக சீஷர்களை செலக்ட் பண்ணும் போது எல்லாரையும் போய் அவரு சும்மா இருக்கிறவங்களெல்லாம் வாங்க ஒரு பதர் கூட கேட்டிருந்தார், யாரெல்லாம் சும்மா இருக்கிறங்களோ அவங்கெல்லாம் என் பின்னால் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடாம எல்லாரும் வந்துட்டு எல்லாம் ஒரு ஒரு பிசினஸ் மேன்ஸ் இருந்தாங்க, எல்லாரும் பிசினஸ் பண்றவங்களா கூப்பிட்டு வந்தாருங்க. ஒருத்தர் இருந்தார் பேதர் எல்லாம் கிட்ட எல்லாம் பார்க்கும்போது அவரு மீன் பிடிச்சிட்டு இருந்தார் போயிட்டு, கலிலியா கடலோரமாய் மீன் பிடிச்சிருந்தார். எல்லாரும் அங்க அந்த கலிலியா கடல்ல மீன் பிடிக்கிறவங்களெல்லாம் மீன் பிடிச்சிட்டு அதுக்குள்ளாதான் அந்த மீன் வாசல் உள்ளதான் கொண்டு வருவாங்க. உள்ள பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மீன் சப்ளை பண்றதுக்காக அந்த வழியா தான் வருவாங்கன்னு சொல்லி பாக்கிறோம். மீன் வாசல் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அப்ப இந்த மீன் வாசல் எதை குறின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டு இவங்க எல்லாம் வலையெல்லாம் துவைச்சிட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்க வர்றார். வந்த உடனே பார்த்தா என்ன செஞ்சிட்டீங்கன்னு பார்த்தா, மீன் பிடிச்சவர் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை, நாங்க போயிட்டு இருக்கிற வலையை கழுவிட்டு அப்படின்னு சொன்னார். சரி இவரு இல்ல கொஞ்சம் உள்ள படகை தள்ளிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ள தள்ள சொன்னார். தள்ள சொல்லிட்டு வலைய போடுங்க. இவர் பேதர் இவரை பார்த்து நினைச்சார். பேதர் முதல்ல இயேசு கிறிஸ்து பார்த்து நினைக்கும் போது என்ன விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்குமோ மீன் பிடிக்கிறதுல, ராத்திரியெல்லாம் பிடிச்சு நான் இவர் சொல்லிட்டு கிளியரா திருப்பி உள்ளா தள்ளு வலையா போட அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சு மனசுல வச்சுக்கிட்டு போய் உள்ள சரி போடுற சொல்றாரு போட்டுதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வலைய போட்டு இழுத்தாருங்க. என்னாச்சு மீன் ஏகப்பட்ட மீன் ஃபுல்லா வந்துருச்சு. உடனே அப்பதான் வந்து நம்பிட்டார் கெட்டியா. இவர் வந்துட்டு உண்மை தயவுசெய்து என்கிட்ட நீங்க போயிடுங்க, நாங்களாம் வந்துட்டு ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆளுங்க, நீ தயவுசெய்து இங்கிருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் உடனே சொன்னார், இப்படி பிரயோஜனம் இல்லைன்னு யாரு சொல்றாங்களோ அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவர் வந்து கூட்டுறதை பாக்குறோம். இதை குறித்து இயேசு கிறிஸ்து ஊமைகளாக பேசும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சொல்றாரு. வந்துட்டு மத்தேயு 13 அதிகாரம் 47 வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்கள் பார்க்கலாம். 47 மட்டும் வாசிக்கலாம்.
அன்றியும்
பரலோக ராஜ்யம்
கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வழிக்கு ஒப்பாய் இருக்கிறது.
இவர் வலை போட்ட உடனே நிறைய மீனெல்லாம் மாட்டி வந்துருச்சான். சகல விதமான மீன்களும் வந்துருச்சு. அப்ப இந்த மீன்ல நல்ல மீன் எதுவும் தெரியல, கெட்ட மீன் எதுவும் தெரியல. அடுத்து கீழே வசனத்தெல்லாம் சொல்லிட்டு வர
வேண்டாம்
சிஸ்டர். இது அடுத்து ஜட்ஜ்மெண்ட் பத்தி எல்லாம் வந்து பேசுறத பாக்குறோம் கீழே. அதுக்கு அடுத்து நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த மீன் வலைய பிடிச்சி வரும்போது நிறைய மீன் எல்லாம் மாட்டிட்டு அதுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படி மீன் எல்லாம் பிடிச்சு காமிச்சு இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் கொடுத்துருக்காரு. இது ஏன் காமிச்சாருன்னா, அடுத்து எப்படி நீங்க மீன் பிடிக்கணும், அடுத்து எப்படி நீங்க மீன் பிடிக்கணும் கொடுத்து வாசிக்கலாங்க. மத்தேயு 4 அதிகாரம் 19 வசனம். இனிமே நீங்க இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, கலிலியா கடல்ல அது உங்க வேலை இல்ல. அடுத்து சொல்றாரு வந்துட்டு என்ன வேலை செய்யணும்,
என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள்
பாத்தீங்களா. இனிமே நீங்க யாரை பிடிக்க போறீங்க,
மனுஷரை
பிடிக்கிறவளாக்குற அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு இந்த மனுஷரை பிடிக்கிற வேலையில நம்மளுக்கு கொடுத்திருக்கார் பெரிய ஒரு கிருபைங்க, பெரிய ஒரு பிரயாசம் தான். நிறைய சகோதரர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவ உருவாக்கும் பொழுது நாம படுக்கிற பாடுகள் பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவல் என்ன சொல்லிட்டாருங்க, கர்ப்ப வேதனை அப்படின்னு சொல்லிட்டார். என்ன வேதனை, கர்ப்ப வேதனை படுக்கிறேன்னு சொல்லி. ஒவ்வொரு இடத்துல ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய சகோதரர் இங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் இங்க சத்தியத்தில் கொண்டு வந்திருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா சும்மா யாரும் வரல, அத்தனை பேர் என்ன பண்ணிருக்காருங்க, பிரயாசப்பட்டு ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து குறைந்தீர்ல சொல்றது போல ஒவ்வொருத்தருக்கு என்ன கொடுத்திருக்காருங்க, பிரைஸ் மணி கொடுத்து வாங்கியிருக்கார், சீல் பண்ணி வாங்கியிருக்கிறார் இல்லைங்களா. அப்படிதான் இங்க கொடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து சீல் போட்டு தான் உட்கார வச்சிருக்கிறார். அப்படி இருக்கிற நாம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இனிமே சும்மா இருக்கிறதுல மனுஷரை பிடிக்கிறவர்களாக நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு மனுஷர்களை பிடிக்கணும்னு சொல்றாரு. இப்போ ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா யாருக்காவது சத்தியத்தை போய் சொல்லணும்னு சொல்லி போயிட்டு இருப்போம். இந்த அவுட் டு ஸ்டடி த பைபிள் இருக்கு இல்லைங்களா, உதாரணத்துக்கு சொல்றேங்க. ஒருத்தர் இந்த சத்தியத்தை வந்து பேசிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த நிறைய எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது, ஆரம்பத்தில் அவுட் டு ஸ்டடி த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசுற அந்த சிஸ்டர் எனக்கு ரிப்ளை பண்றாங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அவர் சொல்ற, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கும் பொழுது அவர் 3 வகையில அவர் பேசிருக்கிறாரு, இல்ல 3 மொழிகள் அவர் பேசுவார் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, நேரடியான பாஷை, அடையாள பாஷை, பூமி பாஷையில அவர் பேசினார் சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்ன சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர் நான் நேர தியாலஜி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன், பிரதர் நீங்க ரொம்ப தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்ன சிஸ்டர் அப்படின்னு ஒன்னு, அவரு அந்நிய பாஷையில பேசினாருன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி கரெக்ட் தான் சிஸ்டர், அந்நிய பாஷையில் தான் பேசினாரு. இவங்க கூட அந்த ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரியாக்ஷன்ஸ் இவங்களை வந்து திட்டுறதுதான் இல்ல வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரில அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நினைச்சுக்கணும், ஏதோ குழந்தை உளறிட்டு போது சரி உளரட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாயிட்டோம். இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருமே சத்தியத்தில் பாத்தீங்கன்னா உண்மையான அந்த சத்தியத்தை கேட்டு தேவன் அந்த மனக்கண்களை திறந்து இங்கு கொண்டு ஒவ்வொன்றையும் இங்க உட்கார வச்சிருக்கிறார். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பி தவறிங்க வந்துட்டு மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பிரதர் அப்படிதான் சொல்லிட்டாரு என்கிட்ட வந்துட்டு. இது உதாரணத்துக்கு சொல்லும் போது ஒரு பிரதர் சொன்னார் ரொம்ப அருமையா, ஒரு ராசா வந்து எல்லாருக்கும் பெரிய ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடத்தணும்னு பிளான் பண்ணிட்டார். ஒரு போட்டி நடத்தணும், அந்த போட்டியில வின் பண்றவங்களுக்கு பெரிய ஒரு பிரைஸ் கொடுக்க போற. அது மட்டும் இல்ல, என்னுடைய சொத்துல 50% ஷேர் எழுதி கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டார். 50% ஷேர் எழுதி கொடுக்கிறார். என்ன போட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல உயர்ந்த ஒரு ஹைட் இந்த அளவுக்கு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நிறைய பெரிய ஒரு குளம், அந்த குளத்துல நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்கு. என்ன சொல்ல, அந்த முதலையெல்லாம் வந்து போட்டிருக்காரு. கீழே இருந்து அதுல குதிக்கணும், அதை குதிச்சு அதனோட ஃபைட் பண்ணிட்டு யாரெல்லாம் தப்பிச்சு வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ராஜ்யத்தில் 50% ஷேரு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரி, ரொம்ப நல்லா அறிவிப்பதா இருக்கு. ராஜா அறிவிப்பு கொடுத்த யாரெல்லாம் வருவாங்க? யாரும் ரோட்ல போறவங்களாம் வந்துருவாங்களோ? நம்ம தாவீது அப்படிதான் ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டார், செலக்ட் ஆயிட்டார். ஆனா அது போல நிறைய பேர் வந்துட்டு கூப்பிட்டு சொல்லி நிறைய பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆடியன்ஸ்ல வந்திருக்காங்க. இப்ப ராஜ்ய பரம்பரையில் இருக்கவங்களும் வருஷ வருஷம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வந்துட்டு அப்படி எட்டி கீழே பார்த்த உடனே ஒவ்வொன்னு இவங்களை எட்டி பார்த்துட்டு இருக்காது. எப்ப கீழே குதிச்ச உடனே உடனே பிடிச்சிடணும் அப்படின்னு பார்த்த உடனே வந்துட்டு இந்த வேலையை எங்களுக்கு வேணாம், இந்த வேலை நாங்க வரல அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. சரி, கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் கீழே போய் ஃபைட் பண்ணிருக்கார். கீழே போய் முதலியோட கூட ஃபைட் பண்ணிருக்கார். ஃபைட் பண்ணி அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு மேல ஏறி வந்துட்டாரு. எல்லா ஆடியன்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, கை தட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா வந்துட்டு இவரு பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து மேடையில எல்லாம் கூட்டு வந்துட்டு ராஜா ரெடி ஆயிட்டார். அவருடைய எல்லாத்தையும் எழுதி கொடுக்கவும் பொருட்களை எடுத்துட்டு வர்றாரு. வெரி குட் அப்படின்னு சொல்லி எல்லாம் மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டே இருக்கிற நேரத்தில் இவர் மட்டும் ஏறி வந்துட்டு மேல ஏறி வந்துட்டு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பாக்குறார், சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐயா பிரைஸ் கொடுக்கறது இங்க இங்க பாருங்க, நீங்க நல்ல பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்க, ராஜ்ய பரம்பரையில செய்யாத விஷயத்தெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, ராஜா கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், என்னை முதல்ல பிடிச்சி கீழே தள்ளணும் யாருன்னு எனக்கு சொல்லுங்க. முதல்ல எனக்கு கீழே பிடிச்ச தள்ளணும் யாருன்னு எனக்கு சொல்லுங்க, அவரை தான் இந்த பிரைஸ் அப்புறம் இருக்கட்டும், என்னை பிடிச்ச தள்ளணும் யார் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுபோல நிறைய வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிரதர் அப்படிதான் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போது ஒண்ணு இல்ல, இந்த ஓட்டத்தில் சரியான படிக்கு ஓடிட்டோம்னா நம்மளுக்கு பிரைஸ் என்னங்க, திவ்ய சுவாவம், கிறிஸ்துவோடு கூட ஆளுக செய்யறது, இதெல்லாம் இருக்கு, நல்லா சொல்லியிருக்கீங்க பிரதர். ஆனா ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன பிரதர்னு கேட்டா, இதுல ஓடலன்னு வச்சுக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னாரு. நமக்கு நல்லா தெரியும், இதை பத்தி சொல்லவே தேவையில். ஆனா அவர் கேட்கிறார், இப்பதான் வந்து ட்ரூத் கேட்ட வராரு, அவர் கேட்கிறார், இதுல ஓடலன்னு வச்சுக்காங்க அப்ப எப்படி பிரதர் அப்படின்னு கேட்கிறார். நரகம் சப்ஜெக்ட் எடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா அதுல இன்னும் பள்ளத்தாக்கெல்லாம் வருது இல்லைங்களா, கெஹன்னா அப்படின்னு. இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த விஷயத்த வந்து அவர்கிட்ட சொல்லும் போது அவரு சொன்னாரு, இப்படி இல்லனா கெஹன்னா தான் பிரதர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லலாம். கெஹன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா, என்ன சொல்லுங்க. இத வந்து அவருக்கு வந்து சொல்லணுங்க. சொல்லணும் ஒன்னு அப்ப அவர் யோசிக்க ஆரம்பிச்சார், பிரதர் கொஞ்சம் யோசிக்கணுமா இருக்கு பிரதர் அப்படின்னார். அப்ப என்னன்னா, இன்னும் இந்த உலகத்து ஆசைகள் நிறைய இருக்கு, இதெல்லாம் நாங்க செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது, எப்படியோ தெரியாத நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க பிரதர், சத்தியத்தனா பண்ணிட்டீங்க கொண்டு வந்துட்டீங்க, இது வந்து இப்ப சத்தியத்தனமா நடக்கிறதா வேண்டாமா தெரியும் போறதா அப்படின்ற மாதிரி பார்த்து, தெரியும் போனா இருந்தா மாறன்றீங்களா அப்படின்ற மாதிரி அப்படி லாக் ஆயிட்டு மாதிரி இருக்கிறாங்க. ஆனா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து அந்த பெரிய ஒரு பரிசை கொடுக்கறதுக்காக நம்ம இங்க அழிச்சிருக்கான்னு பாக்குறோம். அது போல ஒவ்வொருத்தரும் இந்த வந்துட்டு மீன் வாசல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆடு மீன்களை பிடிக்கிறது போல மனுஷர்களை பிடிக்கிற வேலையை தேவன் பெரிய ஒரு வேலையை கொடுத்துருக்கான்னு பாக்குறோம். அடுத்த வாசல குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். மூன்றாவது வாசல் வந்து வாசிக்கலாம் சிஸ்டர், அது மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம், 3:6.
பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாமின் குமாரனாகிய மெசுல்லாமும்.
அடுத்த வாசல் குறித்து நம்ம பார்க்கும்போது பழைய வாசல் அப்படின்னு பாக்குறோம். இந்த ரெண்டு வாசலுடைய அனுபவங்களை நாம் பெற்ற பிறகு, ஆட்டு வாசலையும் அடுத்து மீன் வாசலுடைய அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொண்ட பிற்பாடு தேவன் அப்படியே நம்மளை அந்த பழைய வாசலுக்குள்ளாக கொண்டு வர்றார். அப்ப இந்த பழைய வாசல்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கற்றுக்கொண்டதான சத்தியங்களை குறிக்குது. பழமையான சத்தியங்களை வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிறோம். இந்த பழைய வாசலுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஜஷ்னா அப்படின்னு கூட சொல்றாங்க. அடுத்து இன்னொரு பேரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாஃபா எனக்கூடிய அந்த கேட் அப்படின்னு சொல்றாங்க. ஜாஃபா கேட்டு கிட்ட கூட இந்த பழைய வாசல் எனக்கூடியது இருக்குன்னு பாக்குறோம். இது பார்த்து ரொம்ப எங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களை குறிச்சு சொல்லிட்டு யங் யங்ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா, இந்த எங்க சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறவங்க நிறைய சத்தியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க என்ன பண்றப்ப நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி புதிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய சகோதரர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சத்தியங்கள் எல்லாம் சொல்லும் போது கூட நாம எதை மட்டும் மாறி இருக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நாம போட்ட ரூட்டை மட்டும் மாறிட்டோம். ஆதியாக முதற் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிளான் மட்டும் என்ன பண்ணிட்டு கூடாதுங்க, அந்த வழியிலேயே போனோம். நீங்க எப்படி வேணா போட்டுங்க, ஆனா அந்த ரூட்ல தான் போய்தான் ஆகணும். டீவியேஷன்ஸ் எல்லாம் வந்துடவே கூடாது. அதுதான் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அருமையா வந்துட்டு வாசிக்கல ஒரு வசனம் சொல்லப்படுது இப்படியாக. நீதிமொழிகள் 22:28 வசனம், நீதிமொழிகள் 22:28 வசனம்.
உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே.
உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைகள் என்ன பண்ணக்கூடாதுங்க, மாற்றவே கூடாது. பிதாக்களாக நமக்கு யார் இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், நீங்க எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் இந்த டிவன் பிளானுக்குள்ள நீங்க அடங்கியிருக்கிறத பார்க்கணும். தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ளாக அது ஒத்ததாக இருக்கணும். இந்த டைவர்ஷனாக நம்ம போகாத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் முன்னாடி பார்க்கும்போது எரேமியா 6:16 வசனத்தை கூட பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு யார் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு பின்னாக வந்திருக்கக்கூடிய அவருடைய சீஷர்கள் 12 பேரும் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பண்ணக்கூடாதுங்க, மாறிக்கூட. அன்னைக்கே மாத்திட்டாங்க நிறைய விஷயங்களை. கலாத்தியர்கள் வாசிக்கிறோம், தீமோத்தியர்கள் வாசிக்கிறோம், அவர் நிறைய விஷயங்களை வந்து அவங்க மாத்திட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து உயிர் தேர்தல் இருக்குன்னு பிரசங்கம் பண்ணிட்டே போறாங்க, பின்னால இன்னொரு கூட்டம் வருது. ஆத்மா சாகமா சாகாதா அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸா இருக்கு பிரதர்ன்றாங்க. லாஸ்ட் வீக் தான் சிஸ்டர் ஆத்மா கிளாஸ் நடத்தினமே அப்படின்னா கரெக்டாங்க, ஆனா எங்க பாஸ்டர் வந்து பின்னால எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க சொல்றீங்க ஆத்மா வந்து நாம தான் அது சாகத்துலன்னு சொல்றீங்க, ஆனா எங்க பாஸ்டர் எடுத்து போன வாரம் எடுத்தாருங்க ஆத்மா பத்தி. ஆத்மா வருதுல சாகிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பின்னால அதே மாதிரி நிறைய கூட்டங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு வந்துட்டு எல்லைகள் எல்லாம் மாத்தி 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 போட்டே வந்துட்டாங்க. புதுசால இன்னைக்கு எதுனே தெரியாது, பைபிள் என்ன தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மறைச்சு வச்சிருக்கிறது நம்ம வந்து பாத்துருக்கிறோம். ஆனா நமக்கும் சொல்லிட்டு இருக்கிறார் கட்டளை, பூர்வ எல்லைகளை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம அதுல பார்க்கும்போது, அதே நீதிமொழி 23:10 கூட நம்ம பார்க்கலாம். 23:10,
பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே.
பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே.
திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்கள் அபகரித்துக் கொள்ளாதே.
பூர்வ எல்லைக்குறிகளை மாற்றாதே. நிறைய பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பழைய நம்ம பாபிலோன் பார்க்கும்போது நிறைய அனுபவங்கள். ஆனா புது அனுபவத்தை நான் பார்த்துங்க, ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பதர் வந்துட்டு எல்லாத்தையும் பைபிள் ஃபுல்லா வந்து டேப்பு போட்டு ஒட்டி வச்சிருக்காராம். டேப் போட்டு ஒட்டி வச்சுட்டு வெறும் கடைசியில் இருக்கிற ரிவலேஷனை மட்டும் திறந்து வச்சிருக்கிறார், மத்ததெல்லாம் டேப் போட்டு ஒட்டிட்டு. ஏங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு இது எல்லாம் பிரதர் முடிஞ்சு போச்சுங்க, இப்ப நடக்க வேண்டியதை மட்டும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் தான் இருக்கு, அதில் இது படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நமக்கு சொல்லிட்டு வந்துட்டு பூர்வ எல்லா குறிகளை நீங்க நிச்சயமா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த அனுபவங்களை நம்ம பெற்று வந்துட்டே இருக்கும் பொழுது அடுத்து வாசலை குறித்து நம்ம பார்க்கலாம். 3 வாசல்களை நம்ம முடித்த பிற்பாடு அடுத்து வாசலுக்கு நம்ம போறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, நிறைய இடம் வந்து இருக்கிறது நம்ம இந்த சார்ட்ல நீங்க வந்து பாக்குறீங்க. கீழே இருக்கக்கூடிய வாசல் பள்ளத்தாக்கு வாசல், தெரியுதுங்களா? பள்ளத்தாக்கு வாசல், பழைய வாசலுக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்படியே பள்ளத்தாக்கு வாசல், இந்த வேலை கேட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், பள்ளத்தாக்கு வாசல் அப்படின்னு. இந்த பள்ளத்தாக்கு வாசலை குறித்து நம்ம பார்க்கும்போது உண்மை நிறைய ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை இந்த பள்ளத்தாக்கு வாசல்ல பாக்குறோம். பள்ளத்தாக்கு அப்படின்னால என்ன ஆகுதுங்க, ரொம்ப ஆழமான ஒரு இடத்தை குறிக்கிறதாக நம்ம வந்து இருக்கிறோம். வசனம் வாசிக்கலாங்க, நம்ம நெகேமியா 3:13
பள்ளத்தாக்கின் வாசலை,
பள்ளத்தாக்கு வாசலில்
ஆனோனும் சானோபோகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள்.
சார், அப்ப இந்த பள்ளத்தாக்கு வாசல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலும் நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய ஓட்டத்தில் சரியானபடிக்கு நம்ம ஓடிட்டு இருக்கும் பொழுது, ஆனால் நமக்கு தெரியாது நாம் எப்படி ஓடிட்டு இருக்கிற விஷயங்கள், நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான எரர்ஸ் இல்லைங்களா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய என்ன தவறுகள்ன்றது வந்து நமக்கு அறியாம நம்ம வந்து இருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடிய சில ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணோம், சொல்லும் பொழுது பிரதர் நீங்க கொஞ்சம் எப்படி இருந்தா சரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா என்ன பண்ணிக்கணும், ஃபீட்பேக்ஸ் வந்து அங்கீகரிக்கணும். ஆனா உடனே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த நிறைய விஷயங்களை வந்தா என்ன பதில், நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்றீங்க, நீங்க என்ன எனக்கு சொல்றது, நான் இதெல்லாம் கேட்க முடியாது, நான் செய்யறது சரியா தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்றார், நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5:5 வாசிக்கலாம்.
அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள்.
மூப்பருக்கு கீழ்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கேன், இது மட்டும் வேற சொல்லிடுங்க, வேற விட்டுட்டு இது கீழே இருக்கிறது மட்டும் வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. மூப்பருக்கு
கீழ்படியுங்கள்,
இன்னைக்கு வரக்கூடாது சொல்றாங்க, அது மட்டும் எடுத்துருங்க பிரதர், அது கீழே கருத்து மட்டும் சொல்லுங்க. மூப்பருக்கு கீழ்படினுமா, ஒரு கேள்வி, மூப்பருக்கு கீழ்படினுமா, உண்மையிலுமே என்ன செய்யணுங்க, மூப்பருக்கு கீழ்படினோம். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டதுக்கு யாருமே நிச்சயம். ஏன்னா சத்தியத்தில் கூட இருக்க ஒவ்வொரு சகோதரர்ல வந்துட்டு யாரு சொன்னாலும் அது ஒரு நல்லதுக்குன்னு முதல்ல யோசிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னா அது நல்லதான் சொல்றாங்க சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அந்த ஒரு பண்மையே கிடையாது. ஆனா அதுக்கு கீழே சொல்ற பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. கீழ சிஸ்டர்,
நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்.
ரொம்ப முக்கியம், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மை பள்ளத்தாக்கு மாதிரி நம்ம தாழ்மையை முதல்ல என்ன சொல்லணும், அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. தாழ்மை அணிந்து கொள்ளும் பொழுது வாசிங்க சார்,
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்க்க பெரிய விஷயம்,
பெருமை உள்ளவருக்கு தேவன்
எதிர்த்து
எதிர்த்து நிற்கிறாராம். தயவுசெய்து இப்படி மாதிரி தேவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துடவே கூடாது. இந்த பெருமை நமக்குள்ள வந்துட்டு சில நேரங்களில் வந்துடும், சில நேரங்களில் வந்துடும். ஜென்ரலாகவே நம்ம வந்து பார்க்கும்பொழுது சில விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கும்போது, இந்த பிரதர் மட்டும் கொஞ்சம் நல்லா செய்யறாருங்க, இப்படி எப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, என்ன செய்யக்கூடாதுங்க. தேவன் மட்டும் அந்த நேரத்தில் மகிமைப்படணும், ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, உயர்த்தவே கூடாது. எக்ஸாம்பிள் தான். ஆனா இப்படி மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம தேவனுக்காக எந்த விஷயங்களை செஞ்சாலும் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, பெருமையா இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப தேவன் வந்துட்டு நமக்கு உதவி செய்யற வேலையை விட்டுட்டு நமக்கு எதிரியாலேயே செய்யறதுக்கு ஒரு வேலை இருப்பாங்க. ஒருத்தர் அப்படி ஆரம்பத்தில் ஆயிட்டாருங்க, ஆரம்பத்தில் எதிர்த்து நின்னாருங்க ஒருத்தர், அப்ப அவருக்கு வந்து நீங்க தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, முடிவு பண்ணிட்டார், கன்ஃபார்ம் பண்ணிட்டார். யாரு நமக்கு நல்ல தர சேட்டன், நீ பாத்துக்க, நம்மளுக்கு எது எடுத்தாலும் சாத்தன் தான் கிடைக்கிறத வந்துட்டு, நீ எது எடுத்தாலும் சாத்தன் பத்தி சொல்லிட்டு இருப்போம். நிறைய பிரதேசம் இன்னைக்கு என்ன பெருமையாச்சு, சாத்தனுடைய சோதனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில இன்னைக்கு ஆவிக்குரியதான பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் நிச்சயம் என்ன பண்ண முடியாதுங்க, அவர் கொடுக்கவே முடியாதுன்னு பாக்குறேன். இது வந்து பொதுவா சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவரு சொல்லிட்டே இருக்காங்க. அவருக்கு ஐயாவை பாத்தீங்கன்னா மூணுமே பெண் பிள்ளைகளே பிறந்துட்டாங்க, ஐயா மூணு பெண் பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க மினிஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் வந்து சொன்னாரு, இது இதான எதிர்கட்சியினுடைய சதியா இருக்குமா, எதிர்கட்சியினுடைய சதி, இப்ப எல்லாமே வந்துட்டு இப்படிதான் வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. அப்ப எது நடந்தாலும் உடனே சாத்தான் மேல எடுத்து போட்டுறதுதான், சாத்தான் தான் வந்துட்டு இது மாதிரி கிரியை செஞ்சுட்டான், சாத்தான் தான் கிரியை செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகளை கூட சாத்தான் தான் வந்து செஞ்சுட்டான். அப்ப உண்மையில் நம்ம என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பெருமையா இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் வந்துட்டு எதிர்த்து நிற்கிறார், கிரியை செய்கிறார், வேலை செய்கிறார். ஆனா தாய்மை உள்ளவர்களுக்கும்
கிருபை அளிக்கிறார்,
கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்காங்க, அது கீழே இன்னும் ரெண்டு மூணு நம்ம வசனத்தை கீழே பார்த்துட்டே பார்க்கும்போது, இது அடுத்த வசனம் கூட பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை நாமே தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படும்,
தேவனால உயர்த்தப்படுவான் இல்லைங்களா. நாங்க உயர்த்திட்டோம்னு வச்சுக்காங்க, ஆளு நாம கீழே வைந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து என்ன இருக்குதுங்க, தாழ்மை, இன்னொரு பக்கம் பெருமை இருக்கு. அப்ப பெருமையாவே இருக்கலாமா, தாழ்மையா இருக்கலாம். அது பாத்தீங்கன்னா இந்த காயின் பாருங்களேன், இந்த காயின், அப்ப இந்த காயின் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஹெட், இன்னொரு பக்கம் டெய்ல் இருக்கு, ரெண்டும் ஒரே வாட்டி பார்க்க முடியுமா என்னால. அப்ப என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இது ரெண்டும் பார்க்கிற ஒரு தேவன் தான் வந்துட்டு. ஆனா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பெருமை இருக்கு, இன்னொரு பக்கம் தாழ்மை இருக்கு. ஆனா நம்மை நாம எப்பவுமே பாக்கிறதே இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை எப்பவுமே பாக்கிறதே இல்லை. அதனால என்ன பண்ணாரு, தேவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடாரு. ஆனா தேவனுக்கு எப்ப நம்ம அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிடோமே, புல் சரண்டரிங், அவருக்கு வந்து எப்ப கொடுக்க ஆரம்பிச்சிடமோ தேவன் நம்முடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சார், உள்ள கிரியா செய்ய ஆரம்பிச்சார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெருமையானது போக ஆரம்பிச்சிடும். தேவனுக்கு எப்ப சான்ஸ் கொடுக்கறது இல்லையோ அப்ப உடனே என்ன ஆயிடும், நம்ம வந்துட்டு தேவன் கீழே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வாசிங்க சார், ரெண்டு மூணு வருஷம் கீழே அப்படியே ஆறு ஏழு கூட வாசிங்க சார்.
ஆகையால் ஏற்றுக்காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு,
பாத்தீங்களா, ஏற்ற காலத்திலே தேவன் தான் உயர்த்தணும், நாம உயர்ந்துட கூடாது. தேவன் தான் உயர்த்துற வரைக்கும் நாம என்ன செய்யணுங்க,
அவருடைய பலத்த
கைகளுக்குள்ள அவருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இப்படி நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஏற்ற சமயத்துல தேவன் நம்மை உயர்த்துவார். நாம நிச்சயமா நிறைய காலங்கள் வந்து கேட்டிருப்போம், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பிரதர் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய அவன் அப்ப அனைவருக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு, ஆனா முடியல பிரதர் அப்படின்னு இருக்காரு. நிச்சயமா ஜெபம் பண்ணுங்க, தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த பிரச்சனை இருக்க பிரதர், அந்த பிரச்சனை இருக்க பிரதர், நிறைய பிரச்சனைகளே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில என்ன பண்ணல, தேவனுக்கு கொடுக்கறதே கிடையாது. அந்த பிரச்சனைகளை எடுத்து போட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்க பாத்துட்டே இருப்பாங்க. தேவனுக்கு நம்ம பிரச்சனைகளை கொடுத்துட்டோம்னா அவர் சால்வ் பண்ணிக்குவாரு. நம்ம எந்த வேலை செய்யணுங்க, பிரச்சனை வேலையா, போன் போட்டு பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க, போன் போட்டு பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா போன் போட்டு இன்னைக்கு எதுக்கு தான் கொடுத்திருக்காரு, நன்மைக்கு பிரயோஜனப்பட வேண்டியதெல்லாம் இன்னைக்கு தீமைக்கு தான் பிரயோஜனப்படுத்திருக்காரு. ஏன்னா பிரச்சனை ஒரு களைப்பூட்டு என்ன பண்ண வரங்க, நல்லா தெரியும் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு சொல்றாருங்க, இதெல்லாம் எதுக்கு வருதுங்க. கடைசியில சொல்லுவாங்க, பிரதர் இவ்வளவு சிம்பிளா முடியும்னு தெரியாம போயிருச்சு பிரதர் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுக்கு நம்ம அவருக்கு வேலை செய்யறதுக்கு விடுறதில்ல. அப்ப தேவனுக்கு அதை விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவர் வேலை செஞ்சுட்டு பாரு, நாம அவருடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு இருப்போம் சொல்றாரு. அப்ப இந்த பள்ளத்தாக்குன்னு வாசல கூட முதல்ல நாம நம்மை நாமே தாழ்த்தணும். தேவன் தான் நம்ம உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கைகளுக்குள்ளாக நம்ம காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த அனுபவங்களை கற்றுக்கொண்ட பிற்பாடு அப்படியே நம்ம கீழே வந்துட்டோம்னு வச்சுக்காங்க, இன்னும் கீழே இன்னும் அடுத்து வாசல் குறித்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது எடுத்துக்கலாம். வந்து நெகேமியா 14வது வசனத்துல பார்க்க, 3வது அதிகாரம் 14வது வசனம் பாத்தீங்கன்னா கீழா இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்தை விட கீழா இருக்கு, தெரியுதுங்களா எல்லாம் இருக்கும். எடுத்துட்டு போய் வெளியில போடக்கூடிய ஒரு கேட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல இருக்கிற குப்பைகள் எல்லாம் வெளியில கொண்டு போய் போடணும். இது என்ன குப்பைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான குப்பைகள் இருக்கு, உள்ள ரெண்டு விதமான குப்பைகளுக்கு அப்படின்றாரு. அப்ப ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது ஆவிக்குரியான வாழ்க்கையிலும் சில குப்பைகள் இருக்கு, அதையும் தூக்கி முதல்ல வெளியில போடுவோம். மாம்சீக வாழ்க்கையிலும் நிறைய குப்பைகள் இருக்கு, இது வந்துட்டு அடிக்கடிக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி குப்பைகள் எல்லாம் எடுத்து நம்ம வெளியில போடணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குப்பைமேடு வாசல் தான் அந்த வாசலுக்கு பார்க்கும்பொழுது, இது எரேமியா எழுதும் போது கூட 7வது அதிகாரம் 31வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க அந்த குப்பைமேடு வாசலுக்கு நேராகவே இன்னும் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம நரகம் சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க, நம்ம இப்ப பார்த்தோம் வந்துட்டு இன்னும் பள்ளத்தாக்கு, அந்த நிறைய பலிகள் செலுத்துறது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், அது எல்லாமே கொண்டு போய் அதுக்குள்ளதான் வந்து போடுவாங்க. அதான் வந்து கெஹன்னா அப்படின்னு சொல்லி கூட நம்ம நரகம் சப்ஜெக்ட்ல நிறைய படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த குப்பைமேடு வாசல்ல வந்து பார்க்கும்பொழுது ஒன் திங், நமக்குள்ள இருக்கக்கூடியதான நிறைய விஷயங்களை சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சுத்தம் செய்யணும் வாசல, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் 7:1
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பெரிய மாணவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசையும் நீங்கள்,
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகும் எல்லா விதமான அசூசைகளையும் நீங்க செய்யணும் சொல்றார். அருமை சகோதரன் மத்தியானம் கூட ஒரு சப்ஜெக்ட் வந்து பேசிட்டு இருந்தார், 1 கொரிந்தியர் 5:6 கூட நீங்க வாசித்தீங்கன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள இருக்கக்கூடிய என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் புளித்த மாவு, நம்ம கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அடுத்து பஸ்காவுக்கு அப்ப வந்து படிப்போம், பஸ்கா டைம்ல மட்டும் படிச்சிருவோம். இதுங்க ஒன்னும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள வாசிக்கிறோம் இல்லைங்களா, உள்ள இருக்கிற பழைய புளித்த மாவை எல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கிறேன். அப்போ என்ன அந்த புளித்த மாவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சகோ நல்ல விளக்கங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய என்ன புளித்த மாவுகள், என்ன பழைய நமக்குள்ள இருக்கிற அனைத்து கிரியைகளும் எடுத்து வெளியில போடணும். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதெல்லாம் எதிர்ப்பா இருக்குதோ அத்தனை விஷயங்கள் எல்லாம் யோசனை பண்ணி, கொஞ்ச நேரத்தை யோசனை பண்ணி மெதுவா வெளியில போடணும். ஆனா இதுக்கு யோசிக்கிறதுக்கு இடமே விடுறதில்ல நமக்கு. ஆனா முதல்ல நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில எடுத்து போட்டுடலாம். இதுக்கு தான் வந்து அவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார், மார்க் 9வது அதிகாரத்தில் 43-48 வரைக்கும் இதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி வந்துட்டு. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஊமையாக சொல்றார் இல்லைங்களா, உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினால் அது என்ன பண்ணுங்க, பிடிங்க போடுங்க. இங்க யாராச்சும் வந்துட்டு பிடிங்க போட்டீங்களா? கண்ணு உனக்கு இடையில உண்டாக்கினா அது பிடிங்க போடு. கையை உனக்கு இடையில உண்டாக்கினா நீ ஒத்த கை உடனே ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலாம். நம்மளும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, வெளியில் இருக்க கேட்டீங்கன்னா ஒத்த கை உடனே பரலோகத்துக்கு போயிடலாம். அங்க சொல்ல ஏசாயா 35 ரொம்ப கிளியரா சொல்லியிருக்குது. 35:6 வாசிக்கிற இல்லைங்களா? முடவன் மானை போல குதிப்பான் அப்படின்னு சொன்ன இதை நேரடியாக எடுத்துக்கிறது. இது அங்க சொல்லப்பட்டிருக்கு ஏசாயால, இது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கில். எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க பதில். அப்ப வந்துட்டு அங்க சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும். கண் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி எதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததோ, இந்த மாம்சம் எப்படியெல்லாம் வந்து போச்சோ, அது போக்குன்னு போலெல்லாம் ஓடிட்டு இருந்தான். ஆனா இனிமே என்ன பண்ண சொல்லாதீங்க, அத கொஞ்ச நேரம் டைம் விட்டு இல்ல கொஞ்சம் 2-3 ஆன பிறகு அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு. இமிடியட் கட் ஆஃப், இமிடியட்டா கட் ஆஃப் சொல்றாரு. இவர் தான் எனக்கு ரொம்ப ரைட் ஹேண்டா இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் எனக்கு ரைட் ஹேண்டா இருந்தார், இவர் லெப்ட் ஹேண்டா இருந்தார். ஆனா ஸ்பிரிச்சுவல் வாய்க்குல ரைட் ஹேண்டா இவரை வச்சுக்கணும்னு வச்சுக்காங்க, நீயும் போக முடியாது, அவரு உன்னை விடமாட்டார், போக. அப்ப என்ன பண்ணிடுவாரு, உடனே எழுத்துட்டு போயிடுவார். இப்பேற்பட்ட ரைட் ஹேண்ட உடனே என்ன பண்ண சொல்லிட்டாருங்க, உடனே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இன்னும் வந்துட்டு எனக்கு ஆபீஸ்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க, அவர் பார்த்து எனக்கு உயிரே கொடுத்துருவாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தயவு செய்து இனிமே சொல்லிடாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படிங்கான நீங்க நம்பிட்டீங்கன்னா இனிமே நம்ம யாராதான் நம்பணும், எது நம்பினாலும் எதை செஞ்சாலும் ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கணும். ஆவிக்குரிய சகோதரன் ஆவிக்குரிய சகோதரி தான் இருக்கணும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, வெளியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, இப்ப அடுத்த ஆள் வந்துடுறாரு ரெடியா, மெதுவா நம்ம கையை பிடிச்சி மெதுவா கூட்டு போயிடுவாரு பின்னாலே. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட பார்க்கும்போது யோசித்து உலகத்துக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா கூட அதை உடனே நீங்க எடுத்து போடுங்க. அந்த விஷயத்தை தான் இங்க வந்துட்டு சொல்லிட்டு, அதுல குப்பைகள் எல்லாம் என்ன பண்ணும், உள்ள இருக்கக்கூடிய நிறைய குப்பைகளை நீங்க எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ரொம்ப அருமையான வசனம் ஒண்ணு இங்கே மத்தேயு 5:48 வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. உங்கள் பிதா 5:48 பூரண சர்க்குணரா இருக்கிறதை போல
நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கூடுவீர்கள்.
பூரண சர்க்குணராக இருக்கக்கூடியவர்கள் சொல்றாரு. அப்ப நாம கூட எந்த ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் மெதுவா வெளியில எடுத்து போட்டு ஆவிக்குரியான ஓட்டத்துக்கு பிரயோஜனமான ஓட்டத்தை நம்ம ஓடணும்னா நிச்சயமாக தேவன் வந்து பெரிய ஒரு கிருபை நமக்கு வச்சிருக்கான்னு பாக்குறோம். அடுத்து ஒரு கேட் வந்து பார்க்கும்போது, வாசல குறித்து பார்க்கும்போது, இந்த ஒரு குப்பை மேட்ட வாசலுக்கும் அதுக்கு ரொம்ப பக்கமா இருக்கு, ரொம்ப நியரஸ்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் அப்படி கட் பண்ணி இது இங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வரைக்கும் கீழே டவுன் இறங்கிட்டு இருந்தோம், கீழே இறங்கிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வாய்க்குல அப்படியே மேல ஏறி போற மாதிரி இருக்குது. குரோத் வந்து இங்கிருந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ல இருக்கும் நம்மளுடைய குரோத் சொல்றாரு. இப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ல அப்படியே மேல ஏறிட்டு போறது நம்ம வந்து பாத்துக்கிறோம். அது பார்க்கும்போது வாசிக்கலாம் எரேமியா 3:15.
ஊரணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்துக்கு,
எஸ் அப்ப ஊரணி வாசல் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துக்கலாம். இந்த ஊரணி வாசல் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய கரை திரைகள் எல்லாம் மெதுல வெளியில கொண்டு போகும்போது இப்ப உள்ள எதுதான் ரொம்ப இருந்துச்சு, இவ்வளவு நாளா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அசுத்தங்கள் எல்லாம் நிரம்பி இருந்தது. இப்ப இந்த அசுத்தங்கள் எல்லாம் வெளியில போகும்போது சொல்றீங்களா, அசுத்த ஆவி ஏசு நாமத்தால சொல்ற போன்ட்டு இருப்பாங்க இல்லீங்களா. அது மாதிரி சொல்ல நமக்குள்ள இருக்கிற இந்த அசுத்தம் நம்ம எப்படி எடுத்து போறோம், எடுத்து போட்டு பிற்பாடு இப்ப என்ன ஆவி வந்துருங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியை தான் வந்துட்டு இந்த ஒரு பவுண்டைன் கேட் இல்லனா ஊரணி வாசல வந்து குறிக்கிறத பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவி இல்ல அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஓடவே முடியாது ஓட்டத்தில் வந்துட்டு. ஆனா அந்த பரிசுத்த ஆவி கூட எப்படி இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லீட்டரா ஒரு லீட்டரா ஏறிட்டே இருக்கணும் வாய்க்கல. ஆனா இப்படி இறங்கிட்டே கூடாது. ஆனா எப்படி வரும் சகோதரருடைய ஐக்கியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம் இல்லையா, இப்பேற்பட்ட கூடுகைகள் சத்தியத்தினுடைய வளர்ச்சிகள் எங்க மீட்டிங் ஆனாலும் உடனே வந்து போன் போட்டு விசாரிச்சு மீட்டிங்ல அட்டன் பண்றது ரெகுலரா. கொஞ்சம் கேப் விட்ட கூட என்ன ஆயிடும், அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆனது குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனா அவரு குமாரனுக்கு மட்டும் பிதாவாக்கிய தேவன் அவரு நம்பினதுனால அவருக்கு மட்டும் எப்படி கொடுத்தாருங்க, எப்படி கொடுத்துட்டாருங்க, அளந்து அளந்தா அளவில்லாமல் கொடுத்துட்டார். ஆனா நமக்கு மட்டும் என்ன பண்றாருன்னா, இப்போ இதுவே நீங்க தாங்க மாட்டீர்கள், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்ல கூட எப்படி இருக்குன்னா வளர்ச்சி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸா இருக்கணும் பாருங்க. அப்படியே மேல ஏறி போகிறது போல ஆவிக்குரியான குரோத் அதே மாதிரி இருக்கணும், வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இப்ப எப்படி வந்தோமோ அடுத்து ஒரு 2-3 கன்வென்ஷன் பார்க்கும்போது கூட அப்படியே இல்லாம நம்முடைய வளர்ச்சியில நிறைய என்ன பண்ணுங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், திறந்தாவது பார்க்கணும். படிக்கிறது அப்புறம் அப்பப்போ என்ன பண்ணாங்க, திறந்தாவது அது படிச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிளை கூட திறந்து பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைபிளை திறந்து தாங்களுக்குன்னு செல்ஃப் ஸ்டடி வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கணும். செல்ஃப் ஸ்டடி கண்டிப்பாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள வந்து சாதாரண ஜென்ரலாக ஒரு இது சொல்லுவாங்க, அது கிறிஸ்மஸ்ன்றதுனால சொல்லிடலாங்க. உலகத்துக்குரிய அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களா அவங்களுக்கு சொல்லிடலாங்க. இந்த கிறிஸ்மஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பைபிள்ன்றது அன்னைக்கு தான் தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு. அந்த நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுவாங்க. அவர் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறேன்னா பைபிளை வந்து திறந்து பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் பைபிள் எடுத்துட்டு இதுக்கு போயிருக்காரு சர்ச்சுக்கு. அவங்க சொல்ற சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ அன்னைக்கு எல்லாம் நல்லா கொஞ்சம் திருப்பி திருப்பி பார்த்துருக்கிறார். தூசி கீசி அடிச்சிருந்தாலும் கொஞ்சம் தட்டி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகி போயிருந்துச்சு இல்லையா, அதை அப்படியே வந்து திறந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு படிச்சேரி மூடி வச்சிடலாம் அப்படின்னு மூடி வச்சுட்டு இதை பார்க்கும்போது தெரியல அப்படின்னு கண்ணாடி போட்டிருந்தாருங்க. இந்த கழட்டு என்ன பண்ற, இந்த கண்ணாடியை கழட்டி இதுக்குள்ள வச்சு அப்படியே மூடி வச்சிட்டாரு. மூடி வச்சு எடுத்துட்டு போய் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு சாயங்காலத்துல வீட்டில் வச்சுட்டாருங்க. அடுத்த நாள் ஆரம்பிச்ச உடனே திருப்பி தேடுறாரு, என்ன அதுங்க கண்ணாடி பெருச வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி கேட்கிறாரு, கண்ணாடியா பாத்தியா, கண்ணாடியா பாத்தியா அப்படின்னு கேட்டு வர்றாரு. ஆனா ஒருத்தரும் வந்து நான் பாக்கல நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடைசியில சரி போட்டோம் அப்படின்னு தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இன்னொரு புது கண்ண கிளாஸ் வாங்கி அதை போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்துட்டார். அடுத்து கிறிஸ்மஸ் வந்தது, அடுத்து கிறிஸ்மஸ் வந்தது, திருப்பி ஞாபகம் வந்துச்சு பைபிள் இருக்குதுல ஒண்ணு அப்படின்னு சொல்லி தட்டி எடுத்து அன்னைக்குதான் என்ன பண்றாருங்க, திறந்து பார்க்கலாம், திறந்தா கண்ணாடி இங்க இருக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வச்ச கண்ணாடி அடுத்து கிறிஸ்மஸ் வரைக்கும் உள்ளாதான் இருக்கு. நம்ம அது போல இல்லாம என்ன பண்ண பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ரொம்ப தேவனுடைய நம்ம மேல கிருப வச்சிருக்கிறதுனால நம்முடைய சொந்த லாங்குவேஜ்ல ஆங்கிலத்தை படிக்கணும் ரொம்ப கஷ்டம். ஆனதுனால இன்னைக்கு சகோதரர் நிறைய பிரயாசப்பட்டு ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி எரால்டு மேக்சின் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு புக்ஸா கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல வால்யூம்ஸ் பாருங்க, இமோட்டோ மோட்டோ புக்ஸா இருக்குன்னு பாக்கும் போது ஆங்கிலத்துல அதெல்லாம் ரொம்ப தமிழ்ல ரொம்ப எளிமையா போட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. வாங்கி வச்சிருந்த மட்டும் இல்ல இது புதுசா பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களான்னு வாங்கி அப்படியே அப்படியே அடிக்க வச்சிருக்கூடாது. அது அட்லீஸ்ட் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்டடி பண்றவங்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அடுத்ததாக இருக்கக்கூடிய வாசல் குறித்து பார்க்கும்போது அதுக்கு மேல அப்படியே கொஞ்சம் போனோம்னா என்ன வாசலுங்க,
தண்ணீர்
வாசல். அப்ப தண்ணீர் வாசல் குறித்து நமக்கு நல்லா தெரியும், தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவனுடைய வார்த்தைகளை இல்ல வசனங்களை குறிக்கதாக நம்ம பார்த்துக்கிறோம். யோவான்ல கூட நிறைய நம்ம வந்து பார்த்திருக்கிறோம், ஜீவ நதிகளாகவே ஓடுது உங்களுக்குள்ள அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை வந்து இங்க குறிக்கிறதா பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபேசியர் 5:26.
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து.
பாத்தீங்களா, சத்திய வசனத்தை கேட்ட பிறகு உடனே என்ன பண்ணிருந்தாங்க, தண்ணீர் முழுக்கினால ஞானஸ்தானம் பெறணும். நிறைய பேர் வந்து சத்தியத்தை கேட்கறவங்களாம் வந்துட்டு வர்றாங்க, நிறைய புதுசா வந்திருக்காங்க, நல்ல பிரயோஜனமா இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. அப்ப சத்தியத்தை கேட்ட உடனே நம்ம உடனே என்ன செய்யணுங்க, கான்சிக்ரேஷன் பண்ண, நல் மனசாட்சி உடன்படிக்கை, யாரும் போர்ஸ் பண்ணல, பலவந்தமா இல்ல, சத்தியத்தை கேட்டு உண்மையாக கிறிஸ்துக்காக நம்ம ஜீவிக்கணும்னா இன்னும் மேல் மேலும் நீங்க அந்த சத்தியத்தை அறியணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப சத்தியத்தை கேட்டு 53 lessons வரைக்கும் கேட்டுட்டு நிறைய அங்கேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்கதான் இருக்க தெரியுமா, நாம பிரகாரத்திலே இருக்கலாம், பிரகாரத்திலே சுத்தி சுத்தி பாத்துக்கணும். ஆனா நல்லா பலி செலுத்துறாங்க, பலி கொண்டு வர்றாங்க அங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாத்துட்டே இருந்துட வேண்டியதுதான். ஆனா நாம என்ன செய்ய பாத்தீங்கன்னா, பலி செலுத்துறத பாத்துட்டு உடனே என்ன பிரவேசிக்கணுங்க, உள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இது குறித்து கூட நம்ம வாசிக்கும் போது பிரசங்கி சாரி சார் உன்னத பாட்டு 1:4
என்னை
இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவோம், கிறிஸ்து வந்து போனாரில்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னார். முதல்ல வந்துட்டு சத்தியம், நானே வழியும் வாசலுக்குள்ள வந்துட்டு உடனே அதுக்கு அடுத்து சத்தியங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த தண்ணீர் முழுக்கினால நம்மளை சுத்திகரித்து அதுக்குள்ள பிரவேசிக்கிறவளாக இருக்கணும்னு சொல்றாரு. இது தேவ வசனங்களை குறிக்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இந்த ஒரு விஷயம், அந்த தண்ணீர் வாசல் தேவனுடைய வசனங்களை குறிக்குது. அந்த வளர்ச்சி கூட பார்த்து நம்ம வளர்ச்சி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் பார்க்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த கேட் வந்து பக்கத்தில் இருக்க குதிரை வாசல், ரொம்ப மூணு வாசல் கிட்ட பக்கம் வந்துட்டு இந்த குதிரை வாசல் ஹார்ஸ் கேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மூன்று வாசலுமே வந்துட்டு கிறிஸ்துவனுடைய அந்த இரண்டாம் வந்தருத்தத்தில் இருக்கக்கூடிய காலங்களுக்கு இதை நம்ம பொருந்து பார்க்கலாம். செகண்ட் பிரசன்ஸ் அது கூட நம்ம கம்பேர் பண்ணி கூட இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். உண்மையாக இந்த ஆர்ஸ் கேட் எதை குறின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆவிக்குறியான சீவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஃபைட் அப்படின்னு சொல்றோம், விசுவாசத்தினுடைய ஒரு ஃபைட் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஃபைத் என்ன, விசுவாசத்துடைய நல்ல ஒரு போராட்டம், நல்ல போராட்டத்தை போராட்டத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிறோம். இந்த விஷயங்களை குறித்து வெளிப்படுத்தல ஆறாம் அதிகாரத்தில் நீங்க நல்ல ரெவலேஷன் ஸ்டடிஸ் நிறைய படிச்சுட்டு இருக்கீங்க. வெளிப்படுத்தல ஆறாவது அதிகாரத்திலையும் அடுத்து வெளிப்படுத்தல 19 அதிகாரத்திலும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு வசனத்தை மட்டும் இதுல வாசிக்கலாம், 11 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 11 வசனம்.
பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்.
யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்றார். இன்னும் வந்துட்டு என்ன சொல்லலாம், அத நியாய தீர்ப்புன்னு கூட சொல்லலாம், ஜட்ஜ்மெண்ட் கூட அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். வந்துட்டு தேவன் வந்துட்டு மேலும் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதனால அவர் நியமிச்ச ஒரு மனுஷனை கொண்டு என்ன பண்றாருங்க, அவர் நியாய தீர்ப்பை ஜட்ஜ்மெண்ட் அவர் வச்சிருக்கிறார். அப்படி நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்க போறாருன்னு சொல்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அப்படி நியாய தீர்ப்பு எங்க தொடங்கி இருக்குதுங்க, அவருடைய வீட்டில் நீங்க தொடங்கி இருக்க. அதே போல அடுத்து இந்த உலகத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் வச்சிருக்கிறான்னு சொல்றாரு. அடுத்து வருகுதுங்க அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், இந்த ஒரு இரண்டாம் உலகுடைய முடிவு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா. பெரிய இது வரைக்கும் சம்பவத்தான ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு அவங்க கொடுக்க போறான்னு பாக்குறாரு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு அத்தனை விஷயங்களுக்குமே இன்னைக்கு நடக்கிற இல்லையா, நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணு முன்னாடி. ரீசெண்டா கூட ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சம்பவத்தை பார்த்தேன், நம்ம இதுல இல்லைங்களா, பாம்பே மும்பை, பாம்பேல என்ன பண்ணிட்டாங்க, தாஜ் ஹோட்டல்ல சூப்பரான ஒரு டெக்னாலஜியெல்லாம் அங்கே யூஸ் பண்ணி ஈஸியா அப்படி அட்டாக் பண்ணி அந்த பிசினஸ் மீட்டிங் பண்ணவங்க எல்லாரும் பண்ணிட்டு தாஜ் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஒரு பாம்பு வந்து வச்சுதான் நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஒன்றும் காரணமே இல்லையா, இது யாரு தெரியாம நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது தேவனிடத்துல சொல்லும்போது தேவன்கிட்ட சொல்லும்போது தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பதில் கொடுக்குறார். வாசிக்கலாம் ஆமோஸ் இதன் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:6 வசனம்.
ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ.
கர்த்தருடைய செயல் இல்லாமல்
ஊரில் தீங்கு உண்டாகுமோ,
ஊரிலே தீங்கு உண்டாகும். அப்போ மும்பையில பாம்பு வச்சது நம்முடைய தேவன் தான் சொல்றீங்களா, அப்புறம் சொல்லுங்க ஊர்ல வந்து தீங்கு நடக்குதுன்னா அவர் சொல்லிட்டு வந்தா வச்சாங்களா அப்படின்னு சொல்றாரு. வெளியில போய் சொல்லணும்னு வச்சுக்காங்க, இன்னைக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நாங்க யாரோ தேடிட்டு இருக்கா எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, சரஸ்வதி கல்யாண மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க அப்படின்னா. இப்போ தேவனுக்கு விஷயம் தெரியும், எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்லா தெரியும். ஏன் அந்த விஷயத்தெல்லாம் தேவன் வந்து நடத்திட்டு இருக்கிறான்றத விஷயம் தெரியும். ஏன் அப்படின்னு கூட பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை கூட வாசிக்கலாங்க, ஏசையா 45:7.
ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன்,
ஒளியும் படைத்தினே இருளையும்
உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே.
அப்போ யார்தான் செஞ்சுட்டாருங்க, தீமையை உண்டாக்கினது யாரும் சொல்லிருக்காரு, தேவன் தான் சொல்லிருக்கிறார். அப்ப ஏன் ரீசெண்டா கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து பார்க்கும்போது பெரிய இன்னைக்கு பிசினஸ் சரிவுகள் எல்லாம் இருக்கிறதும் பார்த்திருக்கிறான். இதுக்கெல்லாம் ஒன்றும் காரணமே இல்லைங்களா, தேவன் ஒன்னா இடிச்சுட்டே வர்றார், தேவன் ஒன்னா இடிச்சுட்டே வர்றார். பாருங்க அமெரிக்காவில வந்து போட்டாங்க இல்லைங்களா, அதையும் சொல்லியிருக்கார், ரெட்ட கோபுரங்கள் அப்படின்னு நம்ம பைபிள் எல்லாம் நிறைய தீர்க்கதரிசி நிறைவேறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக வந்து இதெல்லாம் நிறைவேறிட்டு இருக்குது, இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா. சும்மா யாருக்கும் நடந்துட்டு போகுது, பாம்பேல தானே வெடிக்கிறாங்க, ஈரோட்டில் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அமைதியா இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஆனா மத்தவங்க அமைதியா இருக்கிறாங்க, நாம என்ன பண்றது இல்லைங்க, உடனே என்ன பண்ணிடறான், கர்த்தருடைய புஸ்தகத்துல பாம்பே தாஜ்மஹால் வெடிச்ச உடனே இங்க என்ன சொல்லிருக்கேன்னு தேடி பார்க்கறேன். இங்க என்ன சொல்லிருக்கேன்னா, பைபிள் என்ன பண்றேன், நான் வந்துட்டு தேடி பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப தேவன் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்களை சொல்லிட்டே இருக்காரு. அங்கெல்லாம் வெடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா காரணங்களை தெரியும், முடிஞ்சிட்டு இருக்குது நல்லா தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் நாடு வந்துட்டு பார்க்கும்பொழுது ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இஸ்ரேல் நாடு ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி. மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேட்ச் உள்ளா இருக்கலையா, அந்த வந்துட்டு சின்னது ஸ்டிக் உள்ள குச்சி மாதிரி இருக்குது, ஒரு குச்சி மாதிரி. ஒரு நாடு இப்ப இஸ்ரேல் நாட்டுக்கு அப்படி பட்டா என்ன ஆகுதுங்க, ஒவ்வொரு நாடும் குச்சி என்ன ஆகுது, மேட்ச் பாக்ஸ் பட்ட உடனே அது இஸ்ரேல் மட்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கமதியா இருக்குதுங்க. ஆனா கடைசியில தான் அதனுடைய இருக்குது வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு சுத்தியும். அப்படி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபயரா இருக்கிறாங்க ரெடியா. இன்னைக்கு யாரால ஒண்ணுமே இல்லைங்க, யாரெல்லாம் வந்துட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போய் கை கொடுத்தானாலே அடுத்து அவங்க நாட்டுக்கு தான் சொல்லி கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, முடிவு பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு யாரெல்லாம் ஒத்துவாசி செய்யறாங்களோ முதல்ல அவங்களுக்கு தான் அடி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடி, இஸ்ரேல் நாட்டுக்கு பின்னால் அடிக்குன்னு சொல்லிட்டு பாக்கும்போது 22 அரபு கண்ட்ரிஸ் அப்படியே சுத்தி என்ன பண்றது, சுத்தி வளைஞ்சு இருக்கிறாங்க. அப்ப நமக்கு நல்லா தெரியும் முடிவடை போகிற ஒரு கடைசி காலங்கள்ல இருக்கிறோன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்ப தேவன் வந்துட்டு எப்படி முடிக்க போறார், ஆனா யாருக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா நமக்கு தான். இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு பாருங்க ஏன் வந்து நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா வந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம சொல்ற வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற, எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருக்கிறோம். உடனே வந்துட்டு நாளைக்கே நம்மை நாளைக்கு கிறிஸ்துவ சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனோட கூட இருக்கிறோம், எந்த அளவுக்கு ப்ரிப்பேரா இருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க. சொந்தமா கொஞ்சம் அப்படி ஒரு இமேஜ் பண்ணி பார்த்தால நாளைக்கு காலையில கிறிஸ்துவ சந்திக்க போறாங்க 26ஆம் தேதி அப்படின்னு சொல்லி நினைச்சாலே எந்த அளவுக்கு ஒரு பயம் நமக்குள்ள நடங்குது பாத்துங்க. கிறிஸ்துவ சந்திக்கிறேன்னா எந்த அளவுக்கு நம்முடைய ஓட்டத்துல நம்ம ஓடி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசனை வந்து பண்ணி பாக்கிறோம். அப்ப சொல்ற ஒவ்வொரு காட்சி இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து யார் நடந்துட்டு இருக்குதுன்னா அவர் வந்து சொல்வாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில்
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
மறுபடியும் சார் 28-29 21வது அதிகாரம் லூக்கா 21:28 வாசிச்சவங்க 30 வரைக்கும்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால்,
இதெல்லாம் வந்து நடந்துட்டே இருக்கும் பொழுது உங்கள் மீட்பு எப்படி இருக்குதுங்க, ரொம்ப சமீபமா இருக்குது என்று சொல்லி
நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
நிமிர்ந்து பார்த்து அப்படின்னு சொல்றாரு. நிறைய தீர்க்க தரிசனங்களை வந்து நீங்க பரட்டி பார்த்து அதை என்ன பண்ணுவோம், இனிமே வந்துட்டு தூங்குறதுக்கு சமயமே அல்ல. அப்ப உடனே என்ன பண்ண, ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நீங்க அலசி பார்த்து உடனே வந்துட்டு குயிக்கா கெட் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா மத்தேயுல சொல்லப்பட்ட 21வது அதிகாரம் எல்லாம் நமக்கு இதெல்லாம் நடந்துட்டே இருக்குது, ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருக்கிறோம். இவங்க நடந்துட்டு இருக்கும்பொழுது நம்ம கடைசியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மீட்பு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் சொல்லி நாம உடனே ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வாசல குறித்து நம்ம பார்த்துடலாம். பக்கத்தில் இருக்கிற வாசல் வந்துட்டு டைம் வந்து முடிப்பது. அடுத்து வாசல குறித்து பார்க்கும்பொழுது அடுத்த வாசல் என்னங்க, கிழக்கு வாசல், த ஈஸ்ட் கேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிழக்கு வாசல குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது இது எதற்கு நேராக இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒலிவா மலையை நோக்கி அந்த கிழக்கவே நோக்கிதான் பார்க்கிறோம். கிழக்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாங்க. கிழக்கு நோக்கி இருக்கிறத பார்க்கலாங்க. கிழக்கில் என்ன உதிக்குதுங்க பாத்தீங்களா, உடனே இப்ப டக் டக்குன்னு சப்ஜெக்ட் நம்மளே சொல்லிடலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க, எசேக்கியேல் 44வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாங்க.
பின்பு அவர் எனக்கு கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார், அது பூட்டப்பட்டு இருந்தது.
அந்த வாசல் வந்து பூட்டப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இன்னைக்கும் சிலர் வந்து பிலீவ் பண்றாங்க இயேசு கிறிஸ்து எப்படி ஏறி போனாரோ அப்படியே வருவார் அப்படின்ற மாதிரி சிலருடைய பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்துட்டு எப்படி போனாரோ அப்படியே வருவார் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்பதான் அது வந்து திறக்கப்படும், அந்த ஈஸ்ட் கேட்டில் வந்து ஓபன் பண்ண அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த கிழக்கை பத்தி பேசும்போது, ஈஸ்ட் கேட்டு பத்தி பேச பாத்தீங்கன்னா, சக்கரியா 14:4 ஜக்கரியா 14:4
அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும்.
பாத்தீங்களா, ஒலிவ மலையின் மேல இருக்கும். மலை அப்படின்னு சொன்னாலே பர்வதம் சொன்ன நமக்கு நல்ல அடையாள பாஷை நிறைய தெரியும். அப்ப வந்து அவருடைய ராஜ்யத்தை வந்து குறிக்கிறத பார்த்துக்கிறோம். அவர் ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து இரண்டாவது அந்த வந்திருத்ததுல அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறத வந்துட்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அறிந்து எப்படி உணர்ந்திருக்கான் தெரியும். ஆனா இன்னும் வந்து நிறைய பேர் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழக்கு வாசலையே பார்த்துக்கிட்டு ஒளிவு மலையை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனா நமக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா முழு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் வந்து சொன்னார், பிரதர் செகண்ட் கமிங் பத்தி சொல்லும் போது அவரை வந்து கேட்டார். அவர் சொல்ற சப்ஜெக்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு, அவர் வந்தா என்ன, அவர் வரலனா என்ன, நம்ம சத்தியத்தில் ஒழுங்கா ஓடுவோம் பிரதர், இரண்டாம் வருகை பத்தி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க இது மாதிரி, அவர் வந்தா என்ன, வரலன்னு நமக்கு என்ன, வரலனா நமக்கு என்ன, எப்படி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. நிறைய இவ்வளவு வசனத்தையும் நம்ம படிச்சுட்டு அவர் வந்தா என்ன வரலனா என்ன, நீங்க எல்லாம் வந்து பிலீவ் பண்றீங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அவருடைய பிரசன்னத்தில் அவர் இருக்கிற அப்படின்றத எந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கிற நாமக்கு அவர் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4:8
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
பாத்தீங்கன்னா இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
விரும்புறீங்களா, விரும்புறீங்களா? அவர் வந்திருக்கிற அவருடைய பிரசன்னத்தை வந்துட்டு எத்தனை பேர் இன்னைக்கு நாம விரும்புறோமோ அத்தனை பேருக்கு என்ன பண்ண போறாருங்க, அவருடைய பிரசன்னத்தை இன்னைக்கு உண்மையான சத்தியத்தை நம்ம ஃபெய்த் நம்ம பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ண போறாருங்க, கிரவுன் இல்லீங்களா. அப்ப அந்த ராஜாக்களாக இயேசு கிறிஸ்தோடு கூட நம்ம இருப்பு என்பதை இன்னும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருந்த நம்ம வந்து பார்க்கிறோம். கடைசி காலத்தில் எப்படி பாபிலோனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடியதானே, பாபிலுக்கெல்லாம் எப்படி ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அதே போல அவரை நம்பி அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய உண்மையான மெய் சத்தியங்களை நம்பி வந்திருக்கிற நமக்கு தேவன் என்ன ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்க போறான்றதை குறித்து கூட நம்ம வெளிப்படுத்தல 16:12 இதை குறித்து நிறைய சகோதரர் வந்து இன்னைக்கு ரெவலேஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய தெரிஞ்சிருக்கீங்க, அட்வான்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க,
என்னும்
பெரிய நதியின் மேல
ஊற்றினார். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும்,
சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்லி பாக்குற கிழக்கு அப்படின்னா ஈஸ்ட் கேட். அப்ப டைரக்டா வந்து பார்க்கும்போது சூரியன் உதிக்கும் திசை, சூரியன் யாரும் நமக்கு நல்லாவே தெரியும் வந்துட்டு கர்த்தராகிய நியூதியன் மல்கியால் நம்ம வாசிக்கிறோம், நம்மள பிரகாசிச்சிருக்கார் அப்படின்னு பாத்துருக்கிறோம். அப்ப இந்த நீதியின் சூரியன் பிரகாசிச்சிருக்க நாம என்ன கூட பாத்தீங்கன்னா வழியே ஆயத்த மன்னங்கள் அப்படின்னு சொல்லி கீழே அடுத்து வாசித்திருக்கு,
ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி,
ராஜாக்களுக்கு வழி ஆழ்த்தமாக்கும்படி. யாருங்க அந்த ராஜாக்கள்? முன்னாடி பாடிட்டு இருந்த ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் அவங்க பாட்டோட சரி. ஆனா இன்னைக்கு நமக்கு அது உண்மையான ஒரு அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்தார். ராஜாக்கள்ன்றது ஆசாரியர்கள் என்னன்றது குறித்து இன்னைக்கு முழு விளக்கத்தையும் தேவனுக்கு புதுசு கொடுத்திருக்கார். ஆனா அந்த கிழக்கிலிருந்து வரக்கூடியதான பிரசன்னத்துல வரும்பொழுது அவரோடு கூட நாம ஆலோசனை செய்யக்கூடியதான அந்த சிறு மந்தையாக இன்னைக்கு அழைச்சிருக்கு ஒவ்வொருத்தரையும் அந்த பிரசன்னால காணக்கூடியவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தையும் அவருடைய கிருபையும் அவர் தந்திருக்கிறார்னு சொல்லி கூட இந்த கிழக்க வாசல் நம்ம கற்றுக்கொண்டோம். அப்ப கடைசிய ஒரு வாசல் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான வாசல், அது கண்டிப்பா இருந்தே இருக்கணும், அதுல வந்துட்டு சப்ஜெக்ட்ல முடிக்க முடியாது. அதுக்கடுத்து அப்படியே பக்கத்துல மேல ஏறி போனா அடுத்த ஆட்டு வாசல் வந்துருது. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அது பாத்தீங்கன்னா கடைசியில அந்த வாசல் பாத்தீங்கன்னா அடுத்த வாசல் சார் நெகேமியா கடைசி 31:31
அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே,
மிப்காத் என்னும் வாசலை அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். மிப்காத் என்னும் வாசல், இது வந்து ஆங்கிலத்தில் பார்த்தனா இந்த இன்ஸ்பெக்ஷன் கேட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வேணுமா வேணாங்களா? நமக்கு எல்லாரும் ஓடி வந்திருக்கிறாரு இல்ல, ஓட்டத்தை சரியானபடிக்கு ஓடி இருக்கிற நமக்கு கடைசியில் என்ன கொடுக்கணுங்க, எல்லாம் ஓடி வந்த பிறகு உனக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இவ்வளவு தூரம் ஓடி வராம இருந்திருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப ஓடி வரும்போது கூட இயேசு கிறிஸ்து கூட அந்த நிறைய ஊமைகள் எல்லாம் சொல்லும் போது இந்த ஒரு பணம் ஊமையை கொடுத்து நிறைய நீங்க சப்ஜெக்ட்ல கேட்டிருப்பீங்க. அப்ப வந்து காலையில வந்தவங்களுக்கும் ஒரு பணம், பேசின கூலி உனக்கு கொடுத்தாச்சு சொல்ற இல்லைங்களா, சாயங்காலம் வரவங்களுக்கும் அதே கூலி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அண்ணன் வந்து ஒரு ஊமைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அஞ்சு தாளந்து கொடுத்தவங்களுக்கு நீ போய் ஐந்து பட்டணங்கள அதிகார். அப்ப கொடுக்கக்கூடிய அந்த இதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய தேவன் வந்துட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை அந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி கிறிஸ்துவ ஜீவத்தை நம்ம ஓடி இருக்கிறோமோ அது போல நமக்கு இந்த பிரைஸ் கூட அவர் கொடுக்கறதா இருக்கு பாக்குறோம். இன்னும் மத்திய 13 அதிகாரத்தில் ஒரு ஊமையை கூட சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, விதையை விதைச்ச ஊமையில அந்த பலன் ரிசல்ட்ஸ் கூட கொடுக்கும்போது எப்படி கொடுக்குதுங்க, சிலது 30 60 100. இன்னைக்கு நம்மள வந்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அவங்க செஞ்ச ஊழியத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்காங்க, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஊழியங்களுக்கு வந்துட்டு ஈக்குவலண்ட் எடுக்க முடியுமா? அவங்க ஓடின ஓட்டத்துக்கும் நம்மளோட ஓட்டின ஓட்டத்துக்கும் அவர் சொல்லிட்டார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை
காத்துக்கொண்டேன்
அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த கான்பிடென்ட் நமக்குள்ள சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்ம வந்துட்டு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னைக்கு வேணா முடிச்சுக்கலாங்க இந்த ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப என்ன சொல்லுவாருங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாங்க. அப்ப கடைசி வரைக்கும் நம்ம அந்த கேரண்டில ஓட சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, சொல்லிருக்க 100% விசுவாசத்தை நான் சரியான ஒரு ஓட்டத்தை, ஏன்னா அவங்க ஓடி இருக்கிற ஓட்டம் அந்த மாதிரி இருக்குது, அவங்க பட்டிருக்கிற பாடுகள் அந்த மாதிரி, அநேகரால் வந்த சகோதரால் வந்த மோசம், அடுத்து கள்ள சகோதரர்கள் வந்த மோசம், அடுத்து இதுவும் பார்த்துட்டு அந்த பிரயாணத்தில் அவங்க கடல் எல்லாம் போகும்போது அநேக நேரம் பசி பட்டினி இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்துட்டு ஒருவேளை ரெண்டு டைம் சாப்பிடாம கூட இருந்துடலாம் நாம், ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையா, சில நேரங்களில் நிர்வாணமாய் இருந்திருக்கேன்னு சொல்றாரு. தேவன் அப்படியே நம்மளை விடவே இல்லை, பெரிய ஒரு பாதுகாப்பாளனை கொடுத்து நமக்கு வழிநிறுத்தி வந்திருக்காரு சொல்லி பாக்கிறோம். இப்பேற்பட்ட அந்த கிருபை கொடுத்திருக்கும் பொழுது அந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட், நமக்கு அதாவது கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை. ஆனா அவர் பக்கத்துல போய் நம்ம உட்கார முடியுமா? கிறிஸ்து செஞ்ச ஒரு பலிக்கும் நாம செஞ்சிருக்க பலிக்கு சமம் சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் செஞ்ச பலிக்கு நமக்கு செஞ்சிருக்கிற இன்னைக்கு பலிக்கு நம்ம ஈக்குவல் பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது. ஆனா அந்த அழைப்பில் கொடுத்திருக்கிறார், பாதாங்கங்களாக நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கும்பொழுது. ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் அந்த ஒரு ரிசல்ட்ட கொடுக்கத பாக்கிறோம். ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 3:8.
மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான்.
பாத்தீங்களா, அவங்கவுங்க ஒரு ஓட்டத்தை தக்கதாக தேவன் ஒரு பலனை அவர் கொடுப்பார். அதே அதிகார 14 கூட வாசித்தல 14.
அதன் மேல் ஒருவன் கட்டினது நினைத்தால் அவன் கூலியை பெறுவான்.
பாத்தீங்களா, அதை கட்ட நினைத்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும், தேவைய கிடைக்கும் சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ஓட்டம் எல்லாம் வந்து சரியான ஓட்டத்தை நம்ம ஓடும்பொழுது தேவன் வந்துட்டு எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி காலங்களில் இருக்கிற நமக்கு இன்னும் பாருங்க அந்த அழைப்பு இருக்கிறதுனால இப்படி அநேக சகோதர சகோதரிகளுக்கு அந்த வாழ்ப்பு சத்தியங்களை வந்து போயிட்டு அநேக பேர் இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வரதை நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப தேவன் பெரிய ஒரு கிருபைகளை வச்சிருக்கிறார். இந்த ஓட்டத்தில் நம்ம சரியான படிக்க ஓடும் பொழுது கடைசியில கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு கிருபையும் தேவன் நமக்கு அளித்திருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி தான உண்மையான அந்த ஆவிக்குரியான அந்த ஆலயத்துக்கு ஒரு மதில் சுவர் அதற்குரிய வாசல்கள்ல தேவன் ஒரு நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். தேவன் தாமே இந்த அருமையான வார்த்தைகளை ஆசீர்வதிப்பானாக. இன்னும் தொடர்ந்து நாம இந்த ஆவிக்குரியான ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓட்டத்தை ஓடி தேவன் அந்த வைத்திருக்கூடிய பந்தய பொருளை அடையத்தக்கதாக ஒரு கான்பிடென்டோடு கூட ஓட தேவன் நம்ம இன்னும் அதிகமாக நடத்துவராக. இப்படி நல்ல ஒரு சர்ம சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். தேவனுக்குள்ளாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூத்த சகோதரர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அநேக இடங்கள் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஆமீன்.